하나님 말씀을 할까. 아멘.
டயல் பண்ணல, ப்ளீஸ் ஸ்டாண்ட் பை. எல்லாம் பிரிட்ஜில் இருக்கா? கேன் வி ஹியர் சம் வாய்ஸஸ்? ஸ்ரீராம் மியூட் பண்ணிருக்கோம்.
மியூட் பண்ணிட்டேன் யார் தெரியல.
ஓமன் லைன்ல இருக்கும்.
அடியல் சுவாமியை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ப்ளீஸ் ஸ்டாண்ட் பை. ஸோ ப்ளீஸ் ஸ்டாண்ட் பை. இன்னும் சுவாமிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், லைன் கிடைக்கல. ஸோ எஸ் என் எஸ் வி கெட் இட் நம்ம ஆரம்பிச்சிருவோம்.
வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் த்பாதயுக்மசரசீர்ஹுபபிருங்கராஜம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமந்தேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஸ்ருமந்தம் ஸ்ரீமந்தேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம. சரணாகதி சம்பிரதாயத்தினுடைய குரு பரம்பரையை பெருமாள் தொடங்கி நாம் அனுபவிச்சுட்டு வந்தோம். ஆளவந்தார் வரைக்கும் பார்த்தோம். ஸ்ரீ ஆளவந்தாருடைய திவ்ய பிரபாவம், சிறு வயதிலேயே மகா பிராஜ்ஞனாயிருந்து அவருடைய மேதாவி, அவருடைய மேத ஞானத்தினாலேயே பெரிய ராஜாவானதையும், ராஜாவானதினாலே மணக்கால் நம்பி சரணாகதி சம்பிரதாயத்தை அவருக்கு நெருங்கி உபதேசிக்க முடியாமல் இருந்ததையும், பின்னாலே மணக்கால் நம்பி ஒரு உபாயத்தினாலே ஆளவந்தாரை அணுகி உபதேசித்ததினாலே ஆளவந்தார் எம்பெருமான் திருவரங்கனிடத்திலே சர்வசமர்ப்பணம் பண்ணி வைஷ்ணவ ஆச்சாரியராக எழுந்தருளியிருந்து பல பல மகான்கள் ஆசிரியிக்க வைஷ்ணவத்துக்கே முதல் குருவாக, பிரதான குருவாக எழுந்தருளியிருந்தார் என்று பார்த்தோம். ஆக நம்மாழ்வார் வழியாக நாசமொழிகளுக்கு கிடைச்சதான திவ்ய பிரபந்தம் என்ன, சரணாகதி சாஸ்திரம் என்று சொல்ல முடியாத இந்த வேதாந்த சாஸ்திரம் என்ன, ரெண்டும் ஆளவந்தாருக்கு கிடைச்சிடுத்து. நாசமுனிகள் முக்கியமாக நாலு விஷயத்திலே ரொம்ப வெட்டிக்காரராக இருந்தார். நாலு விஷயத்தில் பெரிய ஆச்சாரியராக இருந்தார்னு சொல்லணும். அதில் ஒன்று யோகசாஸ்திரம். அந்த யோகசாஸ்திரம் ஆளவந்தாருக்கு கிடைச்சிருக்கணும். ஆனால் குருகை காவலப்பன் வழியாக நெருங்கியும் கூட ஆள வந்தாருக்கு கிடைக்காமல் குருகை காவலப்பன் திருநாட்டுக்கு வழிட்டார்ன்றதையும் பார்த்தோம். நாதமுனிகள் அதே போல கானசாஸ்திரத்தில் பிரசித்தராக இருந்தார். அந்த கானசாஸ்திரம் அது எட்டவே இல்லை. கீழ்பரம்பரையில நாதமுனிகள் வழியாக வந்த கானசாஸ்திரம் யாருக்கும் கிடைக்கல. நம்மாழ்வார் மூலமாக கிடைச்சது மாத்திரம்தான் இப்போ நம்ம சம்பிரதாயத்துக்கு கிடைச்சிருக்கு. நம்மாழ்வார் எங்க திவ்ய பிரபந்தத்தையும் இந்த வேதாந்த சாஸ்திரத்தையும் உபதேசிச்சு, அதுலேயும் முக்கியமாக சரணாகதியை நமக்கெல்லாம் உய்வதற்கு உபாயம்னு உபதேசிச்சுதான் இந்த சரணாகதி சம்பிரதாயம் மாத்திரம் நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு உபதேசிச்சது தான் இன்னைக்கு வந்திருக்குன்றதுனாலே நமக்கு நம்மாழ்வார் நாதமுனியா அளவந்தா சம்பிரதாயம்னாலே உபய வேதாந்த சம்பிரதாயம் மட்டும்தான். இதில் யோக சாஸ்திரத்துக்கு கூட பிரவேசம் இல்லாமல் விட்டு போச்சு. உபய வேதாந்த சம்பிரதாயம் என்பது வேதாந்தம் சம்ஸ்கிருத வேதாந்தமாய் உபனிஷத்துக்கள் என்று சொன்னால் அதுக்கு சமானமாக திவ்ய பிரபந்தமும் தமிழே. அப்படியே வேதாந்தத்தில் எம்பெருமானை என்ன காட்டி எப்படி நாம் எல்லாம் எம்பெருமானை அடைய முடியும்னு சொல்லித்தோ அந்த வழியை காட்டுறதுனாலே இது தமிழ் வேதாந்தமாய், உபனிஷத்துக்கள் எல்லாம் சம்ஸ்கிருத வேதாந்தமாய், இந்த ரெண்டும் சேர்ந்து உபய வேதாந்த சம்பிரதாயமாக நம்மாழ்வார் வழியாக நாதமுனிகள் வழியாக ஆள வந்தார் வரைக்கும் வந்துருத்து என்பதை பார்த்தோம். அந்த சம்பிரதாயம் தான் இன்றைக்கும் நமக்கு கிடைச்சுட்டு இருக்கு. இந்த உபய வேதாந்த சம்பிரதாயத்துக்கும் சுருக்கமான சாரம் என்னன்னா ஒரு வார்த்தையில சொன்னா இது சரணாகதி சம்பிரதாயம். இது இந்த சரணாகதி சம்பிரதாயம் அப்படியே ரகசியமாக உபதேச பரம்பரையிலான மாட்டும் இருந்தது. அது பின்னால் பாஷ்யக்காரரும் உபதேச பரம்பரையாகவே நடத்தி வந்தார். அதை பின்னால் சுவாமி தேசிகன் காலத்துல வரும்போது அதற்குள்ள இது ரகசியமாக உபதேச பரம்பரையாக மாத்திரம் இருந்ததுனாலே அது உபதேசங்களிலே கேட்பாருக்கும் ஏதோ சில கலக்கங்கள்லாம் வந்து அது தலைமுறை தலைமுறையாக வரும்போது பல சந்தேகங்கள் மாறி அந்த சந்தேகத்தினுடைய எல்லா உச்சக்கட்டத்துக்கு போனதுனால தான் இதை இப்படியே சந்தேகமாகவே வச்சிருக்க முடியாது. உபதேச பரம்பரையில் இருக்கிறது உபதேசத்திலே வரக்கூடியதான உபதேஷ்டாக்களுடைய குறையோ இல்லை கேட்டுக்கிறவர்களுடைய குறையோ பரம்பரையிலே மொத்தமாக கருத்துக்கள்லாம் மாறி போயிடுதே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தினால இதை இன்னும் மீண்டும் நிலைநாட்ட வேணும் என்று சுவாமி தேசிகன் பல காலம் பிரயத்தனப்பட்டு பின்னால் தன்னுடையதான அநேகமா சரமதசின்னு சொல்லணும் 90 திருநக்ஷத்திரத்துக்கு மேலே இந்த சரணாகதி சம்பிரதாயத்தை ரகசிய திரேசாரம் என்கிறதான உத்தமமான கிரந்தத்தின் வழியாக நமக்கு எல்லாம் உபதேசம் மூலமாக அதை கிரந்த ரூபமாக காப்பாற்றி நம்ம எல்லாம் இன்னைக்கு அந்த சம்பிரதாயத்தை நாம் கடைபிடிக்கும்படியா பண்ணி வச்சிருக்கார் தேசிகன் தான். இதில் ஆள வந்தார் இந்த சரணாகதி சம்பிரதாயம் எப்படி நாதமுனிகளுடையதான பல யோகியதைகளில் சில யோகியதைகள் மாத்திரம்தான் சில அம்சங்கள் மாத்திரம்தான் நான் தனக்கு கிட்டித்து அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை மனசில் வச்சுண்டு இந்த இதே போல நாதமுனிகள் நமக்கு உபதேசித்த பிரபத்தி சம்பிரதாயமும் விட்டு போயிடுமோ, உபதேசத்திலே விட்டு போயிடுமோ, எப்படி யோக சாஸ்திரம் விட்டு போச்சோ அதுபோல பிரபத்தி சாஸ்திரமும் விட்டு போனால் என்ன செய்கிறது என்பதாக கவலைப்பட்டு சரி இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை எப்படி உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி என்று ஒரு வழியில மாத்திரம் கிடைச்சிது. அப்படி இல்லாம ஒரு 5 பேரை தயார் பண்ணி வச்சுக்கணும். இந்த 5 பேர்ல 6 முகமாகவாவது இந்த பிரபத்தி சம்பிரதாயம் என்ன விஸ்தரிப்பை அடைய வேணும் அப்படின்னு திருவுள்ளப்பட்டு ஒரு 5 பேரை தயார் பண்ணார். பல சிஷியாள் உண்டு, ஆனா இருந்தாலும் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய வாழ்னு ஒரு 5 பேரை தயார் பண்ணார். அதுல திருமலை நம்பிகள்னு ஒருத்தர், பெரிய நம்பிகள்னு ரெண்டாவது, மூன்றாவதாக திருக்கோட்டியூர் நம்பின்னு கேள்விப்பட்டிருப்பாள் அவர், திருமாலை ஆண்டான்னு ஒருத்தர், அஞ்சாவதாக திருவரங்க பெருமாள் அரையர்னு. இப்படி ஒரு 5 பேரை இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு தயார் பண்ணார். இந்த 5 பேர்ல யாரிடமிருந்தாவது பின்னால் பாஷ்யக்காரர் என்கிற நம்ம பேருக்கு மேற்கொண்டு வரப்போறார்னு ஒரு ஊகம் இருந்தது. அந்த பாஷ்யக்காரருக்கு 5 பேர் யாராவது இல்லை ஒருத்தரோ 2 பேரோ 5 பேருமோ இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை சரணாகதி சம்பிரதாயத்தை அவருக்கு உபதேசம் பண்ணணும்னு ஆள வந்தார் நினைச்சார். ஒருத்தர் வழியாக வந்தா தான் விட்டு போறது, இந்த விட்டு போகக்கூடாது இந்த சம்பிரதாயம்னு அதுக்காக 5 பேரை தயார் பண்ணார். அது திருக்குழந்தாண்டவன் சொல்லச்சே ஒரு லௌகிகமான திருஷ்டாந்தத்தினாலே சொல்லுவார். ஒருத்தருக்கு ரொம்ப சொத்து இருந்தது, அவருக்கு எல்லா விதமான சொத்தும் இருக்கு, மூவபிள் இம்மூவபிள்னு சொல்லுவா, அது மாதிரி எல்லா விதமான சொத்தும் இருந்தது, பயிர் சொத்தும் இருந்தது, மாடு கன்றுகள் காளைகள் அப்படி அந்த விதமான சொத்தும் இருந்தது, பணமாகவும் நிறைய வச்சுருந்தார், அப்புறம் நகை நட்டு இது மாதிரியாக நிறைய சொத்து வச்சுருந்தார், அது தவிர வீடுகள் அது மாதிரியாக நிறைய சொத்து வச்சுருந்தார். இவ்வளோ சொத்து வச்சுருந்தவருக்கு வெகு நாட்கள் நல்ல சந்தானம் குழந்தை பிறக்கலை. அப்புறம் கடைசி காலத்தில் தான் அவருக்கும் ஏதோ ஒரு தெய்வ அதிர்ஷ்டத்தினாலே குழந்தைன்னு பிறந்தான். அந்த பிறந்தான்னா அந்த குழந்தை பிறந்து வளர்கிறதுக்குள்ள இவருக்கு இவ்வளோ சொத்தை காப்பாற்றின்னு நம்மளால் ஜீவிச்சுட்டு இருக்க முடியும்னு தோணலை. ஆனால் இருந்தாலும் இவ்வளோத்தையும் விட்டுட்டு போனால் யாராவது எடுத்துட்டுருவா, என்ன பண்ணலான்னு யோசிச்சார். சரி, இந்த சொத்துக்கள்லாம் பிரிச்சாராம். அதில் இந்த தங்கம் நகைகள் இப்படி இருக்கிற சொத்தெல்லாம் ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சாராம். இது மாதிரி என் பையன் பெரியவனானா கொடுத்துருங்கோ பொறுப்பா அப்படின்னு. அப்புறம் இந்த வீடு சொத்து அதெல்லாம் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தார். அப்புறம் பேங்க் பேலன்ஸு அது பணங்கணும் அதெல்லாம் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தார். அப்புறம் நிலம் நீச்சுகள் இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட கொடுத்தார். அப்புறம் இன்னும் மாடு கன்றுகள் அப்படி பண்ண அதெல்லாம் இருந்து அதெல்லாம் ஒருத்தர்கிட்ட கொடுத்தார். இப்படி ஒரு 5-6 பேர்கிட்ட சொத்தை மொத்தம் பிரித்து கொடுத்து வச்சுருந்தாராம். எதனாலன்னா ஒருத்தன்கிட்ட கொடுத்தா அவன் ஒருவேளை ஏமாத்திட்டானோ கொடுக்காமல் போயிடும், வேற ஏதான காரணத்தினால கொடுக்க முடியாமல் போயிடுதுன்னா பிள்ளைக்கு வரவே வராமல் போயிடுமே, பிள்ளைக்கு வராவே வராமல் போயிடும். ஒரு 5 பேர் 6 பேர் கொண்டு வச்சு கொடுத்துருந்தா சொத்து ஏராளமாக இருக்கிறதுனால எந்த ஒரு சொத்தாவது பிள்ளைக்கு கிடைச்சாலுமே அதையே வச்சுட்டு அவன் ஜீவித்த காலத்திலே என்ன பணக்காரனாக இருக்க முடியும் அப்படின்னு. ஒரு எப்படி ஒரு பெரிய செல்வந்தரானவர் தன்னுடைய பரம்பரைக்கு சொத்தை கொடுக்க வேண்டிய சமயத்தில் அது கொடுக்க முடியாமல் போச்சுன்னா ஒரு 5-6 ஏஜென்ட்டுகள் கிட்ட பிரித்து கொடுத்து நீங்கள் கொடுங்கோ நீங்கள் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாரோ, அப்படி இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தையே ஆளவந்தார். ஒரு 5 பேர்கிட்ட பிரித்து கொடுத்துருந்தார் அவர். அந்த 5 பேர்கிட்ட கொடுத்தது பெரிய நம்பிகள், திருமலை நம்பிகள், திருமலையாண்டான், ஆளவந்தார் ஆழ்வார், திருக்கோட்டியூர் நம்பி என்று இந்த 5 பேர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தார். அது 5 பேர்கிட்ட கொடுக்கச்சே அவர் கொடுத்துட்டு வச்சிருந்த விதமும் மணக்கால் நம்பிகள்கிட்ட கேட்டிருந்ததையே 5 விதமாக பிரித்து கொடுத்தார். அதில் துவயம் என்கிறதான மந்திரத்தினாலே கிடைக்கக்கூடியதான அர்த்தங்கள் அதனுடைய விவரம் என்பதாக சொல்லக்கூடிய சரணாகதி சம்பிரதாய சாரத்தை பெரிய நம்பிகள்கிட்ட கொடுத்துருந்தார். திருவட்டாட்சரம் சரமஸ்லோகம் இது வழியாக கிடைக்கிற இந்த சத்விஷயமான சரணாகதி சம்பிரதாயத்தை திருக்கோட்டியூர் நம்பிக்கு விசேஷமாக உபதேசம் பண்ணியிருந்தார். அதேபோல் ஸ்ரீமத் ராமாயணம் பூராவும் சரணாகதி சாஸ்திரமானபடியினாலே அதை மற்றவாழ்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை வேறு விதமாக ரொம்ப பிரசித்தியை ஏற்படுத்தியிருந்தார். ராமாயணம் பாரதம் பூரா எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டமான கிரந்தம். ஆனால் அது சம்பூர்ணமான சரணாகதி சாஸ்திரம்னு இதை தான் மணக்கால் நம்பிகள் வழியாக கேட்டிருந்த விஷயத்தை திருமலை நம்பிகள் அல்லது பெரிய திருமலை நம்பிகள் என்று சொல்லும்படியாக இருந்த தன்னுடையதான திருப்பேரனார் அளவந்தாருடைய பேரன்தான். ஆனால் பேரன்றதுனால உறவுனால சொல்லலை, அவர் அப்படி விசேஷமான சிஷ்யராக இருந்தார், அவரிடத்துல கொடுத்து வச்சுருந்தார். திருவாய்மொழி பூராவும் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் சரணமாகும் பெருமாள் சரண் பெருமாளே சரண் அபேட்சிச்சவாளுக்கு சரணமாக இருந்து அவர்களுக்கு எப்பொழுது இந்த சரீரத்தினுடைய தியாகம் ஏற்படுறதோ மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று நம்மாழ்வார் இந்த சரணாகதி சாஸ்திரத்தையே திருவுள்ளமாக கொண்டு அருளி செய்ததான திருவாய்மொழி பூர்த்தியாகவும் சரணாகதி சாரந்தான் என்று அதை திருமாலை ஆண்டான்கிட்ட கொடுத்து வச்சுருந்தார். இது இன்னும் சொல்ல வேண்டிய சில விசேஷார்த்தங்கள் சாஸ்திரார்த்தங்கள் இதை ஆளவந்தார் ஆழ்வார் என்று சொல்லும்படியாக அவரிடத்திலே சொல்லி வச்சுருந்தார். அதனாலே தான் சுவாமி தேசிகன் சாதிக்கும்போது திருவரங்க பெருமாளரையர் என்கிற ஆளவந்தார் ஆழ்வாரிடத்திலே பின்னால் ஸ்ரீ பாஷ்யகாரர் திருவாய்மொழியும் ஓதி நல்வார்த்தைகளும் கேட்டருளினார் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். அது நல்வார்த்தைகள் அப்படின்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்ன, இந்த சரணாகதி சம்பிரதாயத்தை பற்றி இன்னும் சொல்ல வேண்டியதான விசேஷமான நல்ல உபதேசங்களை எல்லாம் ஆளவந்தார் ஆழ்வார் என்று சொல்லும்படியான ஆளவந்தாருடைய திருக்குமார் திருவரங்க பெருமாள் அரையரிடத்திலே ஆளவந்தார் உபதேசம் பண்ணி வச்சுருந்தார். ஆக இப்படி அஞ்சு பேர் இடத்துல ஆளவந்தார். இந்த சரணாகதி சம்பிரதாயத்தையே அஞ்சு விதமாக, அஞ்சு வித கிரந்தங்கள் வழியாகன்னு சொல்லலாம், இல்லைன்னா அஞ்சு விதமாக உபதேசங்கள் பண்ணி வச்சுருந்தார். அதில் ஒன்று முதல்ல முக்கியமானது துவயம்தான். அது துவயத்தில் தான் இந்த சரணாகதி என்பதானது நமக்கு உபதேசமாயும் அனுஷ்டானமாயும் இன்னி வரைக்கும் ஆச்சாரியர்களாலே கடைபிடிக்கப்பட்டு வருதாயும் வருது. அந்த துவயத்தினுடைய உபதேசம், அதனுடையதான மந்திர விசேஷங்கள், அதுலேயே மொத்த சரணாகதியும் அடங்கியிருக்குன்றத பெரிய நம்பிகள்கிட்ட கொடுத்து வச்சிருந்தார். பின்னாலே பாஷ்யக்காரர் பெரிய நம்பிகள் ஆசிரயிச்சு தான் ஆளவந்தார் திருவடியில் ஈடுபட்டார் அப்படின்றதும் இந்த துவய உபதேசம், துவயத்தினுடைய மந்திரார்த்த உபதேசம் இது வழியாகத்தான் நமக்கு ஆளவந்தாருக்கு பிறகு பெரிய நம்பிகள், பெரிய நம்பிகளுக்கு பிறகு ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்று நாம் ஆச்சாரிய பரம்பரையிலே முக்கியமாக ஆளவந்தாருக்கும் பாஷ்யக்காரருக்கும் இடையிலே பெரிய நம்பிகளை வச்சு நம்ம சேவிக்கணும். ஏன்னா அது துவயத்தை முன்னிட்டு வருது. எவ்வளவு ஞானம் இருந்தாலும் அது துவயத்தை முன்னிட்டு தான் சரணாகதி அனுஷ்டிக்கிற ஒரு வழி. அதனால பெரிய நம்பிகள் தான் நமக்கு பாஷ்யக்காரருக்கும் ஆளவந்தாருக்கும் இடையில முக்கிய ஆச்சாரியர் ஆகிறார். இப்படி பெரிய நம்பிகள் வழியாக துவயத்தினுடைய அர்த்தம், திருக்கோட்டியோர் நம்பி வழியாக திருமந்திரார்த்தம் சரமஸ்லோகார்த்தம், திருமாலை ஆண்டான் வழியாக திருவாய்மொழியினுடையதான விசாரமான அர்த்தம், பெரிய திருமலை நம்பிகள் என்று சொல்லுவோம் அவர் வழியாக ஸ்ரீமத் ராமாயண சாரமெல்லாம் சரணாகதி என்கிறதான அர்த்தம், திருவரங்க பெருமாள் அரையர் என்கிற ஆளவந்தார் ஆழ்வார் வழியாக இன்னும் இந்த சரணாகதி சாஸ்திரத்தை பற்றி சொல்ல வேண்டியதான நல்வார்த்தைகள், திருவாய்மொழி இதெல்லாம் தயாராக இப்போ பின்னால் பாஷிக்காரருக்கு கிடைக்கும்படியா ஆளவந்தார் அப்படி சங்கல்பிச்சு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தார். இதில் யார் ஒருத்தராவது பாஷ்யக்காரருக்கு உபதேசம் பண்ணாலுமே இந்த சரணாகதி சம்பிரதாயம் நிலைச்சிரும் அப்படின்னு திருவள்ளப்பட்டிருந்தார். ஆனால் அந்த நம்ம சம்பிரதாயத்தில் பின்னால் நமக்கெல்லாம் ஒன்றும் நஷ்டமே வராதபடிக்கு ஒரு பெரிய அனுகிரகமாக பாஷ்யக்காரர் ரொம்பவும் சிரமப்பட்டு ஆளவந்தார் எப்படி குறுகை காவல்ப்பு நடத்திலே யோகத்தை இழந்துட்டாரோ அந்த மாதிரி இழக்காமல் பாஷ்யக்காரர் அஞ்சு பேரிடத்துலையும் தனித்தனியாக பரிசிரமப்பட்டு மிகவும் அந்த சிஷ்யத்துவம் என்கிறதான அந்த சிஷ்யகுண பூர்த்தியோட ஆச்சாரியால் அவ அஞ்சு பேரிடத்துலையும் அனுவர்த்திச்சு இந்த அஞ்சு விஷயத்தையும் அவகிட்ட வாங்கிட்டார். அதனால தான் இன்னைக்கு சரணாகதி சம்பிரதாயம் இப்படி நாம் இப்போ சொன்ன இந்த அஞ்சு விஷயத்தினாலையும் குறையாம நமக்கு கிடைச்சிருக்கு. இது வாழ்க்கைக்காரர் அரும்பாடுபட்டார் இருக்கு. அதில் அரும்பாடுபட்டார்ன்றதுக்கு எல்லாருக்கும் தெரியும், திருவிஷ்டாட்சரத்திலே சரணாகதி சம்பிரதாயம் என்னவா சொல்லியிருக்கு எப்படி சொல்லியிருக்குன்றது கேட்கறதுக்கு 18 முறை திருக்கோட்டியூருக்கு நடையாக நடந்து அவர்கிட்ட வாங்கினார் அப்படின்றதும் எல்லாருக்கும் லோக பிரசித்தியான விஷயம் அது. அதே போல் ஆளவந்தார் ஆழ்வார்னு சொல்லக்கூடிய திருவரங்க பெருமாள் அரையர்கிட்ட 6 மாதம் பாஷ்யக்காரர் தொடர்ந்து அனவரதம் அவாத்திலேயே போயிருந்து இவர் சன்னியாசி அவர் கிரகஸ்தர், பாஷ்யக்காரர் சன்னியாசியாக இருந்தார், திருவரங்க பெருமாள் அரையர்னு ஆழ்வார் ஆளவந்தார் ஆழ்வார் அவர் கிரகஸ்தர், கிரகஸ்தருடைய வீட்டில் போய் இருந்து அவருக்கு 6 மாதம் தொடர்ந்து கைங்கரியம் பண்ணி அவரை குளிர வச்சு அவரிடமிருந்து அரும்பாடுபட்டு அவர் ஆளுவந்தார் அருளி செய்ததான சூக்ஷ்மார்த்தங்கள் நல்வார்த்தைகள்னு சொல்றது, அந்த நல்வார்த்தைகளையெல்லாம் அவரிடந்து கேட்டார். பெரிய நம்பிகளை ஆசிரியிக்கிறதுக்கு ஆளவ சுவாமி பாஷ்யக்காரர் பிரயத்தனப்பட்டாலும் பெரிய நம்பிகள் ரொம்ப கிருபையாக பாஷ்யக்காரர் எவ்வளவு சிரமப்பட்டாரோ அதை விட தான் சிரமப்பட்டு வந்து பெரிய நம்பிகள் பாஷ்யக்காருக்கு உபதேசம் பண்ணார். அந்த அம்சம் ரொம்ப விசேஷம். திருமாலையாண்டாரிடத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரர் திருவாய்மொழி பூராவும் வியாக்கியானம் கேட்டார். அதே போல ஸ்ரீமத் ராமாயணம் அது மொத்தம் சரணாகதி சாரந்தான் அப்படின்றத கேட்கறதுக்கு பாஷ்யக்காரர் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருமலை யாத்திரைக்கு போய் திருமலையில் ஏறி வசிப்பதற்கு பாஷ்யக்காருக்கு திருவுள்ளம் இல்லை. என்ன திருமலையில் ஏறி வசித்தா, அது வசித்தால்னு சொன்னாலே அது சில மனுஷாளுடைய தோஷங்களெல்லாம் அங்கே செய்ய வேண்டியிருக்கும், என்ன செய்ய வேண்டித்தான் இருக்கும், நேச்சர்ஸ்காலெலாம் கூட இருக்குது, இந்த தப்பு கூட திருமலைக்கு நம்மாலே வரக்கூடாதுன்னு திருமலை அடிவாரத்திலேயே எழுந்திருந்து திருமலை நம்பிகளோ பெருமாளுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணி கொண்டு ஆளவந்தார் காலத்திலிருந்தே திருவேங்கடமுடியானுக்கு பக்கத்திலேயே இருந்துன்னு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவரோ திருமலையில் இருக்கார், இவர் திருமலை அடிவாரத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. இவா ரெண்டு பேரும் சந்திச்சுக்கணும்னு சொன்னா இவரோ மலை ஏறி போய் ஸ்ரீமத் ராமாயணம் பூர்த்தியாக கேட்கற அளவுக்கு ஒரு வருஷமாவது ஆகும். ஒரு வருஷம் மலையில இருக்கிறதுக்கு இவளுக்கு இவருக்கு இஷ்டம் இல்லை. மூணு நாள் தான் பாஷ்யக்காரர் மலையில திருமலையில் எழுதியிருந்தார். மூணே மூணு நாள் தான் திருமலையில் எழுதியிருந்தார். அந்த மூணு நாளும் உபவாசத்தோடு இருந்தார். ஜலோபதிரவங்கள் மலோபதிரவங்கள்லாம் இல்லாம தன்னுடைய சரீரத்தை அப்படி காயக்லேசம் பண்ணிட்டு அந்த காயக்லேசத்தோடையே திருமலையிலே திருவேங்கடவன பெருமாளை சேவிச்சுண்டு அப்போ பெரிய காரியங்கள்லாம் பண்ணார். இன்னைக்கு நமக்கு திருமலையில பெருமாள் ஸ்ரீ வைஷ்ணவ மூர்த்தியாக நமக்கு கிடைச்சிருக்கிறதே, இன்னைக்கு வைஷ்ணவாளுடைய பிரதான கோவிலா இருக்கிறதே, அன்னைக்கு பாஷ்யக்காரர் எம்பெருமானுக்கு சங்கும் சக்கரமும் அவருக்கு சாத்தினதுனால்தான் அப்போ ஒரு பெரிய கலகம் வந்துடுத்து. இந்த மூர்த்தி வந்து பெருமாள் கிடையாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாஷ்யக்காரர் எவ்வளோ வாதம் பண்ணி பார்த்தார். பெருமாள் கிடையாதுன்னு திடீர்னு சொல்கிறங்களே, ஆயிரக்கணக்கான வருஷமாக இங்கே விஷ்ணுமூர்த்தி தானே ஆராசனம் பண்ணிகிட்டு இருக்கான்னு. இல்லை இல்லை, பெருமாளுக்கு சங்கு சக்கரம் இல்லையேன்னா, சங்கு சக்கரம் இல்லைன்னா பெருமாள் கிடையாதுன்னு. ரங்கநாதனுக்கு இன்னி வரைக்கும் கூட தான் சங்கு சக்கரம் கிடையாது. மூலவர் ரங்கநாதன் ரெண்டு கையோடு தானே இருக்கார். ரெண்டு கையோடு இருக்கிறதோ நாலு கையோடு இருக்கிறதோ அந்தந்த மூர்த்திகளுக்கு விசேஷமே ஒழிய சங்கு சக்கரம் இருக்கார் இல்லைன்றதெல்லாம் ஒரு அம்சமாகாதுன்னு இவ்வளோ சொல்லி பார்த்தார், கேட்கல. அதனாலே சரி, அப்போ இவர் மூர்த்தி தானா விஷ்ணுமூர்த்தி தானான்னு சொல்கிறதுக்காக சங்கு சக்கரத்தையும் வச்சா, அதே மாதிரி அவாளுடைய உடுக்க சூலத்தெல்லாம் வச்சா இந்த மூர்த்தி எதை எடுத்துக்கிறதோ அந்த மூர்த்தி ஆகட்டும்னு பாஷ்யக்காரர் அப்படி அவாளோட பேசிண்டார். பெருமாள் பாஷ்யக்காரர் சமர்ப்பிச்சதான சங்கு சக்கரத்தை தான் சீகரிச்சுட்டார். அதுக்கப்புறம் அதிலிருந்து நிர்விவாதமாக பெருமாள் அப்படியே வைஷ்ணவாளுக்கே பிரதானமான எம்பெருமான லோக பிரசித்தியோட அன்னைக்கு ஸ்திரப்படுத்தி கொடுத்தவ பாஷ்யக்காரர். அதுக்காகத்தான் மலைக்கு ஏழினார் பாஷ்யக்காரர். ஆனால் அப்படி மூணு நாள் அங்கே எழுதியிருந்தாலும் ராமாயணம் பூரா வாசிக்கணும், சரணாகதி சாஸ்திரம் ராமாயணத்தில் இருக்குன்னு ஆள வந்தார் உபதேசம் ரீதியாக கேட்டுக்கணும்னா ஒரு வருஷம் எப்படி மலையில் இருக்கிறது? இவர் கீழே இருந்தார், திருமலை நம்பிகள் மலை மேலே இருந்தார். திருமலை நம்பிகள் மலை மேலே இருந்து முக்காவழி இறங்கி வருவார், பாஷ்யக்காரர் கீழே இருந்து ஏறி போவார். இவா ரெண்டு பேரும் சந்திச்சுப்பா, ராமாயணம் உபதேசம் நடக்கும், திருப்பி இறங்கி வந்துடுவார், அவர் ஏறி போயிடுவார். இதே போல தினம் சிரமப்பட்டு மலையேறி போய் ஸ்ரீமத் ராமாயணம் கேட்டு அப்படியே அதில் ஸ்ரீமத் ராமாயணத்துலேயும் சரணாகதி சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிறத கேட்டுண்டார் அப்படின்னு. எதுக்காகனா வாழ வந்தார் சிரமப்பட்டும் யோக சம்பிரதாயத்தை இழந்துட்டா மாதிரி அப்படி தான் இழக்கக்கூடாதுன்னு இந்த சரணாகதி சம்பிரதாயத்தை சம்பூர்ணமாக ஆள வந்தார் உபதேசிச்சதான ஒவ்வொரு அம்சத்தையும் விடவே கூடாது அப்படின்னு பாஷ்யக்காரர் அன்னைக்கு அவ்வளோ சிரமப்பட்டு தான் மொத்தத்தையும் திரட்டி கொடுத்துருக்கார். அதனால தான் இன்னைக்கு எல்லாமே நமக்கு கொஞ்சம் குறையாமல் கிடச்சிருக்கு. அதை சுவாமி தேசிகன் பின்னால் ரொம்ப நன்னாக காப்பாற்றி கொடுத்து இன்னைக்கு நமக்கு ஒன்றும் குறையாமல் இருக்குது. இதில் ஒரு இவ்வளோ மாதிரிக்கு சொல்கிறேன், துவயத்தில் எப்படி சரணாகதி சம்பிரதாயம் இருக்குது அப்படிங்கிறத ஃபோனில் சொல்ல முடியாது. அதே மாதிரி திருவஷ்டாட்சரத்துலேயோ சரமஸ்லோகத்துலேயோ எப்படி சரணாகதி சம்பிரதாயம் இருக்குன்றதையும் சொல்ல முடியாது. திருவாய் மொழியிலே மொத்தம் சரணாகதி சம்பிரதாயம் தான் அப்படின்னு அதை சுருக்கமாக சொல்லலாம். அது சொல்லக்கூடிய அம்சம் தான் அது. அதில் ஆழ்வார் ஆரம்பம் தொட்டே துயரது சுடரடி தொழுதொழு என்மனே என்று சொல்லி தன்னுடையதான மனசை குறித்து எம்பெருமானுடைய திருவடியிலே சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோஜித சர்வவித கைங்கரியங்களையும் பண்ணி உஜ்ஜீவிக்க பாராய் என்று தம்முடைய திருவுள்ளத்தை குறித்து அருளி செய்கிறார் என்று அப்படிலான் அங்கே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த சரணாகதியையே தான் பண்ண வேணும்னு மேல மேல ஆழ்வார் பாரிச்சுண்டு திருவேங்கடமுடையானுடைய திருவடியிலே அகல இல்லேன் இறையமின் அலர்மேல் மங்கையுரை மாறுவா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரரும் உனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் உன்னில்லா அடியேன் உன் அடிக்குள் அமர்ந்து புகுந்தேனே என்பதாக அந்த பிரபத்தை அனுஷ்டிச்சு காட்டினார். ஆராம்பத்து பூராகவும் எம்பெருமான் திருவேங்கடவன் அவன் பிரபதன சுலபன், யார் பிரபத்தி பண்ணாலும் அந்த பிரபத்தியை ஏற்றுக்க கூடியதான சௌலபியத்தோடே விளங்குகிறவன் திருவேங்கடவன் என்கிறதான அர்த்தம் தான் அந்த ஆராம்பத்தை பூராவும் பிரகாசிக்கிறது. அந்த பிரபத்தி சம்பிரதாயத்தினுடைய முன்னும் பின்னும் சொல்ல வேண்டிய அம்சங்களை சொல்லி மேற்கொண்டு அங்கே ஒன்பதாம்பத்தில் சொல்லச்சு, சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும்பிறான் என்று அத்தையும் சொல்லி பின்னாடி ஆழ்வார் இந்த சரணாகதி சம்பிரதாயத்திலே சொல்ல வேண்டியதான பகவத் தத்துவம் என்ன, நம்ம ஜீவ தத்துவம் என்ன, இந்த பிராப்தி விரோதியாக இருக்கக்கூடியதாக நம்முடைய பாபங்கள் என்ன, அதை தீர்த்து வைக்கிறதுக்கு இருக்கிற உபாயமான சரணாகதி என்ன, இதனாலே கிடைக்கக்கூடிய பெரும்பேரான பரமபதத்திலே பெருவாழ்வு என்ன என்பதையெல்லாம் அங்கே அருளி செய்தார் என்பதனாலே திருவாய்மொழி மொத்தமும் சரணாகதி சாஸ்திரம் சாஸ்திரம்னா அதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஸ்ரீமத் ராமாயணம் பூராவும் அதே போல சரணாகதி சாஸ்திரம்தான் அப்படின்றதுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தை வியாக்கியானம் பண்ணவா பல பேர் பெரிய மகான்கள்லாம் நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்கா ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு. அது சம்பூர்ணமாக சரணாகதி சாஸ்திரம்தான் அப்படின்னு காட்டுவதற்குன்னு ஒருத்தருக்கும் அந்த சூக்ஷ்மமான வியாக்கியானம் பண்ணலை, அது பண்ண தெரியலையா பண்ணலை. அதே ஸ்ரீ ஆளவந்தார் திருமலை நம்பிகளுக்கு உபதேசிச்சு வச்சுருந்தார். அதில் இருக்கிற அந்த சரணாகதி சாரத்தை கேட்கணும்னு தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் நடையா நடந்து ஒரு வருஷம் பூராக வாசிச்சார்னு சொல்றா. அந்த ஒரு வருஷமும் 18 முறை வாசிச்சதாகவும் சொல்றா. ஒரு வருஷம் பூராக 18 முறை காலக்ஷேபம் பண்ணணும்னா அப்போ ஒரு நாளைக்கு 1000 கணக்கான ஸ்லோகங்கள் திருப்பி காலக்ஷேபம் பண்ணணும். 24000 ஸ்லோகம் இருக்கு ஸ்ரீமத் ராமாயணம். 24000 ஸ்லோகத்தை 18 முறை ஒரு வருஷத்துல கேட்கணும்னு சொன்னா அப்போ ஒரு நாளைக்கு 1000 கணக்கான ஸ்லோகங்கள் கேட்கணும். அப்படி காலக்ஷேபம் பண்ணாதான் 18 முறை முடிக்க முடியும் ஒரு வருஷத்துல. எதுக்காகனா அந்த ராமாயணமானது அப்பேற்பட்ட சரணாகதி விஷயமாக ஆளவந்தார் நிர்வகிச்சு போயிருக்கார். அந்த நிர்வாகத்தை எல்லாம் கேட்கணும்னு திருப்பியும் திருப்பியும் அவரிடத்துல 18 முறை கேட்டார்னு சொல்றது. அதுல ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே மொத்த சரணாகதி சாஸ்திரத்துக்கு வேண்டிய அம்சம் எல்லாம் சொல்லியாச்சு. யார் சரணாகதி பண்ணணும், எப்போ சரணாகதி பண்ணலாம், யாருக்காக எதுக்காக சரணாகதி பண்ணலாம், யார் சரணாகதி பண்ணக்கூடாது, யாரிடத்திலே சரணாகதி பண்ணக்கூடாது, சரணாகதி பண்ணும்போது என்ன தவறுகள்லாம் இருக்கக்கூடாது, எத்தனை தவறுகள் இருந்தால் சரணாகதி இருந்தா தவறுகள் இருந்தாலும் சரணாகதியினாலே நமக்கு பலன் நிச்சயம் உண்டு அப்படின்னு இந்த மாதிரி அம்சங்கள் எல்லாத்தையும் சொல்லி இந்த சரணாகதிக்கு வேண்டியதான முன்னும் பின்னுமாக இருக்கக்கூடியதான சந்தேகங்கள் என்ன எல்லாத்தையும் ஸ்ரீமத் ராமாயணத்திலே வால்மீகி பகவான் கதையாகவே நிறைய சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத அந்த ராமாயணத்திலே காட்டியிருக்கு. அதுக்குமே அதுலேயே அர்த்த பஞ்சகம் எப்படி சொல்லியிருக்கு எல்லாத்தையும் சொல்கிறார். எப்படி காட்டி அங்கே உபதேசம் பண்ணுறார். ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நாம் சரணாகதி பண்ணுறோம் அப்படி பண்ணச்சே எல்லாருக்கும் பரிபூர்ண விசுவாசம் வர்றது கிடையாது. அந்த விசுவாசம் ஓரளவு குறைவாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சரணாகதின்னு ஒரு வழியில் வந்துட்டோம், எப்படி உபநயனம் பண்ணிக்கிறோமோ எப்படி ஆக்கும், இன்னும் சில விசேஷங்கள்லாம் நம்ம ஒரு வைஷ்ணவாலாக இருக்கிறதுனாலே பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னு பண்ணிக்கிறோம். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிச்சு இந்த சமாசிரணம்னு சொல்லிச்சு சங்கு சக்கரம்லாம் சாத்திக்கிறோம். அப்படி சங்கு சக்கரம் சாத்திக்கிச்சு அதில் என்ன பெரிய விசுவாசம், ஏதோ ஒரு ஆச்சாரியாளிடத்தில் இதையும் ஒரு சடங்கு மாதிரி பண்ணிக்கிறவாளும் லட்சம் பேர் உண்டு. எல்லாரையும் ஒரே தட்டில் வச்சிட முடியாது. அதில் கால் விசுவாசம், அரை விசுவாசம், முக்கா விசுவாசம், முக்காலேரிக்கா விசுவாசத்தோடு நடத்துகிற காரியங்கள் நிறைய உண்டு. சரணாகதியும் அதே போல காலரிக்கா முக்காலேரிக்கா விசுவாசத்தோடே பண்ணால் என்ன கதையாகும், இந்த மாதிரி சரணாகதி பண்ணவன் கதை என்ன ஆக போகிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதோ இல்லையோ. இப்படி எத்தனையோ சந்தேகங்கள் சரணாகதிக்கு வரும். இந்த எல்லா அம்சத்தையும் நிவர்த்திக்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். சுக்ரீவ சரணாகதியில் இந்த பிரகடனத்தை பார்க்கணும். சுக்ரீவன் பெருமாளிடத்துல அவன் சரணாகதி பண்ணுறான். அது பண்ணச்சே அவன் சுக்ரீவன் சரணாகதி பண்ணச்சே காலில் விழுந்து கூட சரணாகதி பண்ணலை. அவனும் தங்கறதுக்கு இடம் இல்லை திங்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவான். அந்த மாதிரி பயந்துட்டு சுத்தின்னு இருந்தான் வாலிக்கிட்ட. பெருமாள் அவனை தேடிண்டு போய் அவனிடத்துல சக்கியம் பண்ணிக்கிறார். அப்போ அவனிடத்துலேயே அப்போ ரெண்டு பேரும் சக்கியம் தான் பண்ணிக்கிறா. சக்கியம்னா அதான் சுவாமி தேசியம் சாதிக்கும் போது தரணி சுத சரணாகதி பரதந்திரீகிருத சுவாதந்திரியா அப்படின்னு. சுக்ரீவன் தான் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ண வேண்டியிருக்க நிலவரம் எப்படி இருக்குன்னா பெருமாள் சுக்ரீவனிடத்திலே போய் சரணம்னு பூந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தின்னு போனாராம் பெருமாள். அதான் பெருமாள் ஒரு சேத்தனிடத்திலே தான் தேடிண்டு போய் பண்ற அனுகிரகம்னு காட்டுறாருங்க. இவர் போய் அவன்கிட்டே காலில் விழுந்த மாதிரி அது ஸ்ரீமத் ராமாயணத்துல லோகநாச புராபூத்வா சுக்ரீவம் நாசமிச்சதி, லோகநாச புராபூத்வா சுக்ரீவம் நாசமிச்சதின்னு லக்ஷ்மணன் வார்த்தை. லோகத்துக்கெல்லாம் தலைவரா இருக்கிறேங்க பெருமாள் ஸ்ரீராமன், சுக்ரீவனை இப்ப தலைவனா தேடிண்டு வரார்னு. இப்படி வந்தா இப்ப யார் யார் யார சரணாகதி பண்ணான்னா உண்மையிலே சுக்ரீவனுடைய நன்மைக்காகத்தான் பெருமாள் அங்கே தேடின்னு வந்தார். இப்போ சுக்ரீவன் தான் சரணாகதி பண்ணணும், ஆனால் பெருமாள் அவனிடத்திலே வந்து இவருக்கு ஏதோ ஒரு அபேட்சை மாதிரி ஏதோ என் மனைவி காணாமல் போயிட்டா நீ தான் தேடி கொடுக்கணும் அப்படின்னு தேடின்னு வந்த மாதிரி அங்கே போய் நிற்கிற அவன் சொல்கிறான் சுக்ரீவன், எதிதே ரோஜரே தக்ஷம் எதிதே ரோஜரே தக்ஷம் பாகுரேஷ பிரசாரிதா, பா ராமா உனக்கு என்னோட நட்புன்றது பிடிச்சிருந்த என் கையை நீட்டிட்டேன், நீ என் கையை நீட்டு நாம் ரெண்டு பேரும் அக்னி சாட்சிகமாக நண்பனாக இருந்துக்கலாம் அப்படின்னா. பெருமாள் பார்த்தார், ஆஹா இப்படியாவது கையை கொடுக்குற அளவுக்காவது ஒரு சேதனன் வந்தான், இனிமேல் இவனை கொஞ்சம் சரிப்படுத்தினா காலை பிடிச்சுட்டுருவான் இவன், அதனால் கையை பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கானேன்னு சொல்லி முதல்ல கையை நீட்டுறார். கையை நீட்டினா அவன் கையை நீட்டி சத்தியம் பண்ணிண்டாச்சு, அக்னி சாட்சிகமாக பண்ணிண்டாச்சு. பண்ணிண்ட உடனே கேட்குறான், ஆமாம் நீ உனக்கு பத்தினி இல்லைன்னு சொல்கிற, என் நிலைமையும் அப்படி தான் இருக்கு, நீ வந்து ராஜ்யம் இல்லாமல் இருக்க, என் நிலைமையும் அப்படி தான் இருக்கு, இப்போ யுத்தத்துக்கு போகணும்னு சொல்கிற, நான் நீ எப்படி தனியாக இருக்கேன் அதே மாதிரி நானும் தனியாக தான் இருக்கேன், ராமா இதில் இப்போ முதல்ல என் கஷ்டத்தை நீ தீர்த்து வச்சானா, எனக்கு பத்தினி இல்லை ராஜ்யம் இல்லை, என் கஷ்டத்தை நீ தீர்த்து வச்சானா நான் உனக்கு சகாயம் பண்ணால் நான் உன் கஷ்டத்தை தீர்த்து உன் கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறேன்ற மாதிரி பேசுகிறார் சுக்ரீவன். ஒரு ஆஹா அதனால் என்ன உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வச்சு விட்றேன்றார். தீர்த்து வைக்கிறதுனா வாலி சமாரம் பண்ணணும், வாலினுடைய பலத்தை நினைச்சாலே சுக்ரீவனுக்கு குடல் நடுங்கிறது, இவ்வளோ பலசாலியாக இருக்கிற வாலியை இந்த பெருமாள் எப்படி இவ்வளோ பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கார், அதுவும் மனுஷன் தானே பாவம் இவ்வளோ மென்மையோடு இருக்கார் இவரால் எப்படி முடியும்னு சந்தேகிக்கிறான். அப்போ தான் வாலி இந்த மாதிரி இந்த சால விரக்ஷங்களெல்லாம் இப்படி அசோகமானாக்கும், அது பேர் அந்த துந்துவின்னு இருக்கானே, அந்த துந்துவி வாலி சம்பாரம் பண்ணி போட்டதான் அந்த எருமக்கடா தான் இப்படி பர்வத்தம் மாதிரி கடக்கிறான் பாரு அப்படின்னார். பெருமாள் அவனுக்கு விஸ்வாசத்தை உண்டாக்குறதுக்காக அந்த துந்துவிங்கிறதான அந்த பெரிய மகிஷம் அங்கே விழுந்து கிடக்கிறதே அதை அது தன்னுடைய சின்ன அதே திருவடியினாலே அப்படி லேசாக தூக்கி போடுறாரு, எங்கேயோ பத்து யோஜனை போய் விழுது. சால விரக்ஷத்தை ஒரு விரக்ஷத்தை காட்டினான் இதை பேரிச்சு காட்டணும்னு, பெருமாள் ஏழு விரக்ஷத்தையும் பேரிச்சு அந்த அம்பு அந்த அம்பானது பூமியிலெல்லாம் போய் அதுக்கப்புறம் திருப்பியும் எல்லாத்தையும் குடஞ்சுண்டு திருப்பியும் பெருமாளுடைய அம்பரா துணிக்கே வந்து இந்த இந்த வித்தியை பார்த்த உடனே பயந்தே போயிட்டான் சுக்ரீவன். ஓ இப்படி ஒரு அம்பு இப்படி ஒரு பிரயோகமா, அடேங்கப்பா இப்படி எல்லாம் நடக்குமா, இப்போ ஏற்பட்ட சூரா அது சூரனான்னு அப்போ தான் போத்துன்னு காலில் விழுந்தோம். காலில் விழுந்து ராமனை காலில் பிடிச்சுண்டோம். ஐயோ பிரபு ராமா உன்னுடைய பிரபாவம் தெரியாமல் உன்னை ஒரு பரீட்சைக்கு உண்டா உள்ள உள்ளாக்கிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி காலில் விழுந்தோம். ஆக பெருமாள் முதல்ல தானே தேடின்னு வந்து அந்த சுக்ரீவன் கையை பிடிக்க வச்சு அந்த சுக்ரீவனே திருப்பியும் ஓகம் இவனை பிராமண இடத்துல நம்பிக்கை பரிபூர்ணமாக வந்து அந்த நம்பிக்கையினாலே வந்த பயத்தில் தாமா உன்னையும் நான் பரீட்சிச்சுனேன் என்ன பிரபாவம் உன் பிரபாவம் என்ன பிரபாவம் உன் பிரபாவம்னு அவன் கையை நீட்டி மாத்திரம் நட்பத்துக்கு தேடினவன் காலை நீட்டி பிரபோ காலில் விழுந்து பிரபோன்னு சொல்ல முடியா பண்ணி வச்சுட்டான். இல்லையா இதுதான் இப்போ பெருமாள் இடத்துல ஒருத்தன் அரை விசுவாசத்தோட கால் விசுவாசத்தோட வந்து எப்படியாவது பகவத் விஷயத்தில் ஈடுபட்டாலும் சரி அவனை பெருமாள் அவனுடைய மனசுல எப்படியோ ஒரு திருத்தங்களை கொண்டு வந்து அவனும் தன்னுடைய திருவடியிலே வந்து பிரபோன்னு சொல்லும்படி ஒரு விசுவாசத்தோட சம்பூர்ணமான விஸ்வத்தோட சரணாகதி பண்ணி வைப்பான் அப்படின்னு அந்த சரணாகதாளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குற சாஸ்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். அப்புறம் இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். இப்போ பெருமாள் வந்து வனவாசத்துக்கு புறப்படுறார். அப்படி புறப்பட்டா அயோத்தியில் எல்லாரும் கதறா, மொத்த பேரும் அழறா, ராமா என்ன நாங்களும் உன்னோட வந்து விட்டுருவோமேன்னு பெரிய வாழலாம் வால்மீகி பகவான் அப்படி சொல்கிறார். அது எல்லா வயசானவா பத்து பேரும் அயோத்தியாள் அத்தனை பேரும் எப்பேற்பட்ட வாஜபேயம்லாம் பண்ணவாழலாம் கூட அப்படியே அக்னிஹோத்திரத்தை தூக்கிட்டு ஓடி வந்தாலும் அக்னிஹோத்திரம் அவருடைய அக்னிஹோத்திரம் இருக்கு, அந்த அக்னிஹோத்திரத்தில் இருக்கிற அக்னியை ஒரு கட்டையில் ஆவாகனம் பண்ணின்னு அந்த கட்டையை தோல் மேலே தூக்கி போட்டுண்டு ராமா நாங்கள் வந்துட்டோம் உன்னோட வந்துட்டோம் ராமான்னு அப்படி எல்லாரும் ஓடி வரா அப்படின்னு பூமியில் விழுந்து கதறி கேட்டா. ஆனால் ராமன் யாரையுமே அழைச்சிட்டு போகல. ராம பக்தியிலே குறைஞ்சவா யாரும் கிடையவே கிடையாதுங்க. அப்படி விரக்ஷா பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரகாகனு பெருமாள் வனவாசத்துக்கு புறப்படச்சு அங்கே இருக்கிற மரம் எல்லாம் வாடி போச்சோம். என் பிரபு ராமன் காட்டுக்கு போறானேன்னு மரம் செடி கொடியெல்லாம் வாடி போச்சு. உபதப்தோதகானத்தியா பல்வலானி சராம்சிச்சு அப்படின்னு ஆறு குளம் குட்டையெல்லாம் ராமனுடைய பிரிவில் அப்படியே கொதிச்சு போச்சு அப்படிங்கிறது. அதை திருக்குழந்தாண்டு வந்து சொல்லச்சே இன்னும் அழகாக சொல்வார். அந்த ஆறு குளம் குட்டையெல்லாம் கொதிச்சு போச்சுன்னா அதில் ஆறு குளத்தில் இருந்த மீன்லாம் மத்தியம்லாம் தெளிகை ஆயிடுத்து அப்படின்னு அந்த மாதிரி. அது மாதிரி உபதப்தோதகானத்தியா பல்வலானி சராம்சிச்சு அப்படின்னு ஆறு குளம் தான் கொதிக்கல. வால்மீகி சொல்லிச்சு உபதப்தோதகானத்தியான்னு அந்த ஆறு குளத்தை சுத்தி இருக்கிற மண் பிரதேசம் கூட கொதிச்சு போச்சு அப்படிங்கிற அந்த மாதிரி ராமனுடைய ராமனிடத்திலே பிரீத்தியோட இருந்தவா அவ்வளோ. ஆனா அத்தனை பேரையும் விட்டார். லக்ஷ்மணாழ்வான் இளையாழ்வாரை மாத்திரம் அழைச்சுண்டு போனார். அதான் எப்படின்னார், அதான் ஸ்ரீமத் ராமாயணத்துல பரம சூக்ஷம் அது. பெருமாளிடத்திலே சரணாகதி நேராக பண்றவாளுக்கு பலிக்கிறது இல்லை. ஆனா இளைய பெருமாள் சப்ராதோ சரணோகாடம் நிபேட்ய ரகுநந்தனா சீதாமுவாச்ச அதியசாகா ராகவஞ்ச மகாவிரதம். பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணா பலிக்காது, அது தாயாரிடத்திலையும் சேர்த்து தாயாரை முன்னிட்டு சரணாகதி பண்ணா பலிக்கும்றதான இந்த சூக்மத்த ஹிருதயத்தில் தெரிஞ்சு வச்சுண்டு இளைய பெருமாள் சாமர்த்தியமாக தாயாரிடத்திலே விஜாபிச்சுண்டு பெருமாளிடத்திலே விஜாபிச்சதுனால லக்ஷ்மணாழ்வானுடைய சரணாகதி பலிச்சு அவர் அப்படியே அனவதிகமாக ஏகாந்தமாக பெருமாளுக்கு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணிட்டு 14 வருஷம் அப்படி பெருமாளையும் தாயாரையும் திவ்ய தம்பதிகள் அனுபவிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு. இப்படி இந்த சரணாகதி சாஸ்திரத்தை தான் ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது. அதுல ஒவ்வொரு காண்டத்திலையும் சரணாகதியைத்தான் சொல்றார் வால்மீகி பகவான். அதுல முதல் சர்க்கத்திலே சொல்லச்சே தேவர்களுடைய சரணாகதியை சொல்லி தேவதைகளும் பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணுறா ராவண வதத்துக்காகத்தான் பண்ணினா அதை பெருமாள் சீகரிச்சுண்டார் அப்படின்னார். யுத்த காண்டத்துல சொல்லச்சே ராட்சசனும் வந்து சரணாகதி பண்றான் அதையும் தான் சீகரிச்சுண்டார் அப்படின்னார். விபீஷணாழ்வான் வந்து சரணாகதி பண்றார். இப்படி தேவதைகள் என்ன ராட்சசால் என்ன, ஆக இந்த பிரகிருதி மண்டலத்திலே வசத்தியா சொல்லணும்னா தேவதைகளே சொல்லணும், ரொம்ப துட்ட வம்சத்திலே வந்தவான்னு சொன்னா ராட்சதாள்னு சொல்லணும். அத இந்த ரெண்டு கோஷ்டியில் இருக்கிறவாள்லையும் யாரா இருந்தாலும் சரணாகதி என்று பெருமாளிடத்திலே வந்து கேட்டா பெருமாள் மறுக்கிறவர் கிடையாது. ஆனா என்ன, அது எம்பெருமானிடத்திலே விசுவாசத்தையோட வரணும். தேவர்களிடத்திலே அவள்லாம் சத்வ பிரகிருதிகள், அதனாலே அவ சுவாவமாகவே பெருமாளிடத்துல விசுவாசத்தோட இருக்கிறவா. ராட்சச வம்சத்திலே விசுவாசத்தோட இருக்கிறவா கிடையாது. ஆனா அதுல விசுவாசத்தோட இருந்த ஒரு 5 பேர் வந்து சரணாகதி பண்ண விபீஷணாழ்வானோட 4 பேர் வந்தாலும் இல்லையோ, அவ 5 பேர் வந்தா அந்த மாதிரி வம்சத்துல இருந்தாலும் சரி நமக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்னு காட்டுறது ராமாயணம் அப்படின்னு. இதே போல சரணாகதி என்றால் சரணாகதி ரட்சிக்கிறவன் இடத்துல பண்ணணும், ரட்சிக்கிறவர் தகுந்தவன் இடத்துல பண்ணணும். இப்போ பெருமாளும் சரணாகதி பண்ணி காமிச்சார், சமுதரராஜனிடத்துலேயும் சரணாகதி தான் பண்ணி காமிச்சார், பலிக்கலை. ஏன் பலிக்கலை, பெருமாளுடைய சரணாகதி ஏற்றுக்கிற அளவுலையா இருக்கான் ரட்சகனா அவன். சரணாகதின் யார் பண்ணணும், என்னால் முடியலையே நிஜமான என்னால் சக்தி இல்லையே பிரபோ என்னை நீ ரட்சிக்கணும்னு அசக்தனா இருக்கிறவன் அகிஞ்சனா இருக்கிறவன் பண்ணணும். பெருமாள் பண்ண சரணாகதி வாஸ்தவமான நல்ல சரணாகதி கிடையாது. பெருமாள் என்ன சரணாகதி பண்ணி பார்த்தார், 3 நாள் இருந்து பார்த்தார், உபவாசமும் கூட இருந்து பார்த்தார், சவுந்தரராஜன் வரலை, உடனே ஷீரிண்டு கிளம்பிட்டார். என் சரணாகதியை ஏற்றுக்கலன்னா உன்னை என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு. இப்படி இது மிரட்டுறவனா சரணாகதி பண்ணுறது, ஆக அங்கே என்ன காட்டுறார் பெருமாள், என் காரியத்தை நீ நடத்தலைன்னா உன்னை தொலைச்சி போடுவேன் அப்படின்னு ஏதோ தன்னிடத்துலேயே ஒரு பலம் இருக்குன்னு நினைச்சிருக்கிறவன் இப்போ சரணாகதிக்கு யோகியம் கிடையாது. என்னால் உண்மையாகவே முடியலன்னு நினச்சின்னு வரணும். பெருமாள் அதான் சொல்கிறார், உன்னால் உண்மையாக உன்னை ரட்சிக்கிறதுக்கு முடியலன்னு அந்த ஆக்கிஞ்சன்யத்தோடே பெருமாள் நிச்சயம் ரட்சிப்பார்ன்றதான பெரிய விசுவாசத்தோடே வந்தால் ரட்சிக்கிறோம். நம்மிடத்துலேயே ஒரு அகங்காரம் இருக்குது, எம்பெருமானிடத்திலே அவன்தான் நாதன் அப்படின்ற பரிபூர்ண எண்ணம் இல்லைன்னா இவன் சரணாகதன் என்ன சரணாகதி பண்ணாலும் பலிக்கும். புருஷார்த்தமாக இருந்தாலும் கேட்குற புருஷார்த்தம் வசத்தியாக இருக்கணும், தன்னாலே தனக்கு கிடைக்காத புருஷார்த்தமாயும் பெருமாளுக்கு இஷ்டமாக கொடுக்குற புருஷார்த்தமாக இருக்கணும். அதை ஒன்று சொல்கிறேன், விபீஷண ஆழ்வான் சரணாகதி பண்ணாரா? விபீஷண ஆழ்வான் ஆகாசத்திலிருந்து சர்வலோக சரண்யாய ரகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிபுரம் விபீஷணம் உபஸ்திதம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் கூறார். அவர் வந்ததை பார்த்து சுக்ரீவ மகாராஜாவுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா இது ஒரு ராட்சசன் மொத்தம், இந்த சமயத்தில் இவனை நமக்கு எதுக்கு சேர்த்துக்கணும், பயமா இருக்கு. ராவணன் தம்பியா வேற இருக்கான், இவனை போய் நாம எதுக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு அவர் சந்தேகப்படுறார், சம்சயப்படுறார். பெருமாளோ யாரா இருந்தா என்னப்பா, மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்திய ஜெயம் கதஞ்சனா தோடோ யத்யபத்தியாத் சதாமே தகர்ஹிதம். இருக்கட்டுமே, அவன் ஆயிடுச்சுன்னு வாய சரணம்னு வரானோ இல்லையோ, சேர்த்துண்டதலாமேங்கிறார். சுக்ரீவன் தடுக்கிறார், கூடாது அப்படிங்கிறார். இப்படி பார்த்தார் சுக்ரீவன் உடனே, அவன் சரணாகதி பண்ணிட்டான்றதுனாலே பெருமாள் ஒத்துக்கிறார். இப்போ நாம் இன்னொரு சரணாகதி பண்ணலாம், என்னென்ன சுக்ரீவனை சேர்த்து விபீஷண ஆழ்வானை சேர்த்துக்க கூடாதுன்னு நாம் சரணாகதி பண்ணலாம்னு சொல்லிட்டு இவர் ஊழ்ந்து சரணாகதி பண்ணுறார். அது இவரோடு சேர்ந்து லக்ஷ்மண ஆழ்வானையும் சேர்த்துக்கிறார் அவர். லக்ஷ்மணா நீயும் வந்து ஊழ்ந்து காலில் விழு அப்படின்னார். சரி, லக்ஷ்மண ஆழ்வான் பார்த்தார், நமக்கு என்ன அண்ணா பண்ணுறத பண்ண போகிறார், நமக்கு நல்லா தெரியும் அண்ணா இந்த மாதிரி ஏடா கூட சரணாகதியெல்லாம் ஒத்துக்க மாட்டார்னு. ஆனால் இருந்தாலும் சுக்ரீவ மகாராஜாவுடைய அவருடைய மனசு கோண வேண்டான்னு சொல்லிட்டு பேசாமல் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் தொப்புன்னு காலில் போயிருந்தார் சுக்ரீவன். இப்போ ஆஹா, ரம்பீஷ்ணாழ்வானுடைய ஒத்த சரணாகதியை மறுக்கிறதுக்கு நாங்கள் ரெட்ட சரணாகதி பண்ணிட்டோம், அதனால ஏற்றக்கூடாது அப்படிங்கிறார். அது பெருமாள் சுக்ரீவாழ்வான் சுக்ரீவனுடைய சரணாகதியை ஏற்றுக்கல, அங்கே விபீஷணன் சரணாகதி தான் ஏற்றுக்கிறார். ஏன்னா சரணாகதி என்கிறதானது இவருக்கு உண்மையாக தேவையான விஷயத்துக்குத்தான், தேவையான பலனுக்கு சரணாகதி பண்ணணும் இல்லையா. சுக்ரீவனுக்கு தேவையில்லாதது இது, விபீஷணாழ்வானை சேர்த்துக்கிறது சேர்த்துக்காதும் சுக்ரீவனுக்கு தேவையில்லாதது. பெருமாள் சர்வரக்ஷகராக இருக்குச்சே, அவருடைய பொறுப்பு அவர் பார்த்துப்பார்ன்ற அந்த எண்ணத்தை விட்டுட்டு இப்போ இவருக்கு தேவையில்லாத விஷயத்த சரணாகதி பண்ணி காமிச்சா பலிக்கலை. பெருமாளுக்கு இஷ்டமானதாயும் அந்த பெருமாள் நமக்கு தரவதற்கு ஆசைப்பட்டதாயும் அதை நாம் ஆசைப்பட்டு கேட்டு வாங்குறதா இருந்தால் பெருமாள் திருவள்ளமாக கொடுப்பார், இதுதான் அங்கே காட்டுற. அதனால விபீஷணாழ்வான் சரணாகதியில் இன்னும் நிறைய அம்சங்கள்லாம் காட்டுற. அதனால தான் விபீஷணாழ்வான் சரணாகதி தான் ராமாயணத்திலேயே முக்கியமான சரணாகதின்னு இன்னும் கேட்டால் ராமாயணம்ன்ற வேதத்துக்கு உபனிஷத்து பாகம்னு சொல்லும்படியாக இருக்கிறது விபீஷணாழ்வானத்தான் விபீஷணாழ்வான் சரணாகதி தான் எடுத்து காட்டுறான். இதெல்லாம் போக இன்னும் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்திருக்கிறவன் விபீஷணனா இல்லை விபீஷணன் வேஷத்தில் வந்திருக்கிற ராவணனா அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் இருக்கு சுக்ரீவனுக்கு. ராவணனே விபீஷணன் வேஷத்தில் வந்து நான் சுவாமி வந்துவிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு உள்ளே வந்து புகுந்து சேனைக்குள்ளே இருக்குச்சு, எப்பயோ ஒரு ஆசந்த சமயத்தில் கொஞ்சம் ஏமாந்த சமயத்தில் எதையோ ஒரு கல்லை தான் தூக்கி போட்டான்னு யார் தலையிலையும் ஒன்று, இது என்ன ஆகுமோ அப்படின்னு பயம். அதுக்கு பெருமாள் சொல்கிறார், ஆனையினம் ஹரிஸ்ரேஷ்டா தத்தமஸ்யா பயம்மையா விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம். அவன் வந்திருக்கவன் விபீஷணனாக இருக்கட்டும், இல்லை விபீஷணன் வேஷத்திலே வந்திருக்கிற ராவணனாக கூட இருக்கட்டும், என்ன சொல்லிட்டு வந்தான், சரணம்ன்ற ஒரு உக்தியை சொன்னானா, அந்த உக்தி மாத்திரம் போகும். அவன் யார், எப்பேற்பட்டவன், என்ன தகுதியோடு இருக்கான், என்ன கள்ளத்தோடே வந்தான், எவ்வளவு கபடம் இருக்குன்றத நான் பார்க்கல. சரணம்னு வந்தானா, வந்தவனை அழிச்சுடுவா. இதுதான் பெருமாள் எல்லாருக்கும் கொடுத்த மெசேஜ். சரணாகதி சம்பிரதாயத்தில் பெருமாள் கொடுத்த வசந்த மெசேஜ் என்ன, ஸ்ரீமத் ராமாயணத்தில் வந்தவன் யாராயிருந்தாலும், அவன் பொய்யாக வந்தாலும் மெய்யாக வந்தாலும், அவன் நல்லவனாயிருந்தாலும் கபட புத்தியோடே வந்தாலும், இவ்வளவு பெரிய சம்சாரத்திலே நினைப்பதற்கு அவனுக்கு கோடி விஷயம் இருக்குச்சு, எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு இந்த பெருமாளிடத்திலே சரணம்னு ஒரு வார்த்தையை சொல்லி வச்சு பார்க்கலாம்னு நினச்சிட்டு வந்தான்னா போகும், அவன் வரட்டும், நான் அவனை பூர்ணமாக பார்த்துக்கிறேன், பூர்ணமாக ரட்சிக்கிறேன் அப்படின்னார். இதை ஆழ்வார் திருவாய்மொழியிலே காட்டுறார், கையார் சக்கரத்து கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்று காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனிப்போனாலே ஐயோ கண்ணபிரான். ஐயோ, இந்த பெருமாளுக்கு பொய்யா அனுகிரகம் பண்ண தெரியலையே, நானும் பொய்யாத்தான் கிட்ட வந்தேன், பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன். நான் பொய்யாத்தான் சொன்னேன், கிருஷ்ணான்னு சொன்னேன், சக்கரதாரின்னு சொன்னேன், ஏதோ பெருமாளுடைய திருநாமங்கள்லாம் நன்னா இருக்குன்னு. அதை சொல்றதுல பெருமாளை நாம எப்படியாவது ஏமாத்தலான்னு சொல்லி அந்த திருநாமத்தை சொல்லி சொல்லி பார்த்து நானும் தான் பெருமாளை சேர்ந்தவன் பெருமாள் நினச்சிக்கிட்டோமேன்னு சொல்லி ஒரு பொய் சொல்லி பார்த்தேன். நான் என்னுடைய துர்குணம் பெருமாளையும் ஏமாற்றிக்கிட்ட வரலான்னு பார்த்தேன். ஆனால் பெருமாளுக்கு எல்லாமே நல்ல குணம் தானே, அவனுக்கு பொய்யா அனுகிரகம் பண்ண தெரியல, மெய்யா அனுகிரகம் பண்ணிவிட்டான். பொய்யே கைமை சொல்லி, நான் பொய்யாத்தான் கிட்ட வந்தேன், கைமை சொல்லி அதை பொய்யான பொய்னறது அதுன்னு. பொய்னா லேசான பொய் கிடையாது, பொய்யான பொய்யான். கைமைனாலும் ஏமாத்துறது தான், பொய்யினாலும் பொய் தான். பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி நான் வெளிப்படையாக தான் நடித்தேன், உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஆனால் மெய்யே பெற்றொழிந்தேன், எனக்கு கிடைச்சது எல்லாம் மெய்யாக கிடைச்சி கொடுத்து. ஏன்னா ஐயோ கண்ணபிரான் அவனுடைய கிருபை இருக்கும் பிரகாரம் இப்படி இருக்கே அப்படிங்கிறார் ஆழ்வார். அதான் இங்கே ஸ்ரீமத் ராமாயணத்தில் விபீஷண ஆழ்வான் சரணாகதி பிரகடனத்துலேயும் அதையத்தான் சார், அவன் பொய்யா வந்தவனாக இருக்கட்டும்டா, ராவணநாமத்தான் இருக்கட்டும், அழைச்சுண்டு வான்னு. இப்படி ராமாயணம் முதல்ல தொடங்கி கடைசி வரைக்கும் அந்த சரணாகதி என்கிறதான சாஸ்திரத்தை எப்படியெல்லாம் விளக்கணுமோ அப்படியெல்லாம் விளக்கி வச்சுருக்க. இன்னொரு அம்சம் கூட சொல்கிறேன். இப்போ ஸ்ரீமத் ராமாயணத்தில் ரிஷிகள் சரணாகதி வருது, முதல் காண்டத்தில் பாலகாண்டத்தில் தேவர்கள் சரணாகதி வருது, அப்புறம் யுத்த காண்டத்தில் விபீஷண சரணாகதி வருது, அது ரிஷிகள் சரணாகதி வருது. ஆரண்ய காண்டத்தில் வரைச்சு ரிஷிகள் வந்து சரணாகதி பண்ணுறான். இதே ரெண்டாவது காண்டத்தில் பரதன் சரணாகதி வருதோ இல்லையோ, பரதாழ்வான் சரணாகதியை பெருமாள் ஏற்றுண்டாரோ அப்படின்னா உடனே ஏற்றுக்கல. ஏன் பரதாழ்வான் சரணாகதி ஏற்றுக்கலன்னு ஒரு கேள்வி வரணும். பரதாழ்வான் பெருமாளிடத்துல சரணாகதி பண்ண போறதுக்கு முன்னாடி வசிஷ்டர் சொல்றார், இந்த ராஜ்யம் எப்பா ராமன் இல்லை, இந்த ராஜ்யத்தை நீ பார்த்துக்கோன்னு சொல்றார். பரதன் துடிச்சு போயிட்டார், நான் சுவாமியா, நான் அடிமைனா, நான் ராஜேத்தனம் எப்படி ராமனுக்கு சொந்தமோ அது மாதிரி தான் நான், இந்த ராஜ்யமும் ராமனுக்கு சொத்து, நானும் ராமனுடைய சொத்து, அகம்ச ராஜ்யஞ்ச, நானும் சொத்து ராஜ்யமும் சொத்துன்னா. அதாவது எப்படி ராஜ்யம் அச்சேதனம் எப்படி ராமனுக்கு சொத்தோ அது மாதிரி நான் சொத்து பெருமாளுக்குன்னா. அந்த இதுபோ எப்ப ரெண்டு ராஜ்யத்தை நான் எப்படி ஆள முடியும், ரெண்டு செருப்பு இருந்ததுன்னா ரெண்டு செருப்புல ஒரு செருப்பு இன்னொரு செருப்பு அதிகாரம் பண்ண முடியுமோ, அப்படித்தானே பெருமாளுக்கு ரெண்டு செருப்பு, ராஜ்யம்னு ஒரு செருப்பு, பரதன்னு ஒரு செருப்பு, இந்த செருப்பு அந்த செருப்பு எப்படி சுவாமி அதிகாரம் பண்ணலாம், ராஜ்யம் வந்து என்ன அதிகாரம் பண்ணுமா, அது மாதிரி நான் ராஜ்யத்தை ஆள முடியாது. நாங்கள் ரெண்டு பேரும் பெருமாளுக்கு தான் தொண்டு செய்வோம், அதனால ரெண்டு பேரும் பெருமாள் சொத்து தான் அப்படின்னார். இதை சபையில் சொல்லச்சு பரதாழ்வானுக்கு துக்கம் பொங்கின்னு வந்து கொடுத்தோம். என்னை பார்த்து ராஜ்யம் பண்ண சொன்னீரே சுவாமி, என்னை பார்த்து ராஜ்யம் பண்ண சொன்னீரே, பெருமாள் சொத்தப்போ என்னை அபகரிக்க சொல்லிட்டேரே சுவாமின்னு துக்கத்தில் விலலாப சபா மத்தியே ஜெகர்கேஜ புரோஹித்தம்னு அது புரோஹிதரை திட்டின வசிட்டரை திட்டினார்னார். என்ன திட்டினார்னு எழுதல, ஆனால் இருந்தாலும் திட்டினார்னு எழுதி விட்டார். ஆச்சாரியனை விசிப்பிட்டு பெருமாளிடத்துல சரணாகதி பண்ண போனால் பெருமாள் ஏற்றுக்கல. அது ஆச்சாரிய அபச்சாரம் இருந்து பாகவத அபச்சாரம் இருந்தால் சரணாகதி பலிக்காதுன்னு காட்டுற, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இருந்தாலும் திருப்பியும் அதே ஆச்சாரியர் சொல்லி ஆச்சாரிய ஸ்தானத்திலே பாதுகைகளை ஆராதிச்சு அந்த பெருமாளிடத்துல அவ்வளோ அந்த பக்தியை காட்டி பாதுகைகளிடத்துல பக்தியை காட்டினதுல இதை ஏற்கனவே ஆச்சாரியரிடத்துலேயே பட்டதான அபச்சாரத்துக்கெல்லாம் 14 வருஷம் பிராயச்சித்தமாக இருந்து அதனுடைய பலனாக பரதாழ்வான் பண்ண சரணாகதி பலிச்சு பெருமாள் பின்னாடி திரும்பியும் வந்து அந்த ராம பட்டாபிஷேக திருக்கோலத்தை பரதனுக்கு காட்டினார் அப்படின்னு. ஆக இப்படி சரணாகதிக்கு எந்த தோஷம் இருந்தாலும் சரணாகதி ஒன்றும் தோற்காது. ஆனால் இந்த பாகவத விசாரம் ஆச்சாரிய விசாரம்னு இருந்ததுன்னா சரணாகதி அது நிச்சயமாக பலிக்கிறது சந்தேகம்தான். அது காலம் தாழ்த்தலாம், இன்னும் கூட திருத்தலாம், திருத்தினா விட்டு சேர்த்துக்கலாம், திருந்தாத வாழை ஒரு வழியாக விட்டுடும் அப்படின்லாம் காட்டுறது. இப்படி இதே மாதிரி ரிஷிகள் சரணாகதியில் சொல்லச்சே ரிஷிகள் அதை கர்ப்பபூதாஸ்தபோதன ரக்ஷிதவ்யா வயம் சிஸ்வது கர்ப்பபூதாஸ்தபோதனாக அப்படின்னு நாங்கள்லாம் குழந்தை வயிற்றுல இருக்கிற குழந்தை மாதிரி இல்லையாராமா, வயிற்றுல இருக்கிற குழந்தைய நீ காப்பா, அவ அம்மா 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 எப் அவ அம்மா எப்படி அந்த குழந்தைய வயிற்றுல இருக்கிற குழந்தைய காப்பாற்றுவாளோ அது மாதிரி நீ எங்களை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு கேட்குறா. இதை வச்சு சரணாகதி சாஸ்திரத்தில் ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுத்து. வயிற்றுல இருக்கிற குழந்தைய காப்பாற்றுறது அம்மா அவனுடைய பொறுப்பு போல, அதே மாதிரி தான் எல்லா சேத்தனர்களுடையும் காப்பாற்றுறது பெருமாளுடைய பொறுப்புன்றதுனால, பெருமாள் தாயா எப்படி அம்மா வயிற்றுல இருக்கிற குழந்தைய தானே காப்பாற்றிப்பாளோ அதே மாதிரி தான் சரணாகதன்னு யாராக இருந்தாலும் அந்த சரணாகதன் இப்படிதான எண்ணம் தான் வேணுமே ஒழிய அதுக்கு மேலே ஒரு எண்ணம் வேண்டாம். அது எப்படி இப்போ அப்பா வந்து குழந்தைய காப்பாற்றுச்சே, அப்பா வந்து குழந்தைய பள்ளிக்கூடம் படிக்க வைக்கச்சே, அந்த குழந்தை என்ன 3 வயசில் 5 வயசில் அப்பா என்ன ஸ்கூல் சேர்த்து விடுன்னு கேட்டால் தான் சேர்த்து விடுறாளண்ணா அந்த சரணாகதியெல்லாம். அதனால கேட்கறது கிடையாது, பண்ணுறது கிடையாது, அனுஷ்டிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. எப்படியாக்கும் கர்ப்பபூதா தபோதனாகனு சொல்லி நான் வயத்தில் இருக்கிற குழந்தை இல்லையா ராமா நாங்கள்லான்னு சொன்னாலே, அதே போல தான் வயத்தில் இருக்கிற குழந்தையை காப்பாற்றுறது அம்மா பொறுப்பு போலே, ஒரு சேத்தனை காப்பாற்றுறது பெருமாள் பொறுப்பான அப்படின்னாலே, பெருமாள் இந்த குழந்தையை காப்பாற்றுவார்னு நினச்சிக்கிறது மாத்திரம்தான் சரணாகதியை ஒழிய, சரணாகதின்னு ஒரு அனுஷ்டானம் கிடையாது. நம்மாழ்வார் மாதிரி சரணாகதி பண்ணணும்னு அதெல்லாம் அவசியம் இல்லை, எல்லாம் பண்ணால் பண்ணலாம் பண்ணாமல் போனால் பரவாயில்ல அப்படின்னுலாம் அதெல்லாம் அர்த்தம் சொல்ல ஆரம்பித்தா. அதுக்கு இந்த இடத்துல இது என்ன அர்த்தம் என்னென்னா சூக்ஷம், இது சரணாகதியினுடைய சூக்ஷம் என்ன. எப்படி இந்த குழந்தையே இப்போ இந்த எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, ஒருத்தர் கூட கேட்டார் இது மாதிரி ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணுறாரே, அவர் பண்ணுற பிரச்சாரத்துக்கு எப்படி பதில் சொல்கிறது, அப்பா வந்து குழந்தைய வந்து அவரே தானே ஸ்கூலில் கொண்டு போய் கேட்குறார், குழந்தைய போய் தானே ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து விடுன்னு சொல்லுமா அப்படின்னு. இதில் குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கறதுன்றது அப்பா பிரயத்தனப்பட்டாலும், இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிற குழந்தையா இருக்கணுமோ இல்லையோ, கூட்டு வாடா குழந்தைய ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்கூலுக்கு போகாமல் இப்படி எகிரி குச்சிட்டு ஸ்கூல்லேருந்து எகிரி குச்சி தோட்டத்து வழியாக ஓடி போய் மாங்காய் அடிச்சுன்னு உட்காந்துருந்தேன் என்ன பண்ணுறது. நம்ம பிரயத்தனம்னு ஒன்று உண்டோ இல்லையோ, நம்ம பிரயத்தனம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அம்மா குழந்தைக்கு பால் ஊட்டுறா அப்படின்னா பால் ஊட்டுற வரைக்கும் எடுத்து வச்சு எடுத்து வச்சு மார்பில் சேர்த்துட்டு அணைச்சி எவ்வளோ பண்ணாலும் குழந்தை தான் வாயை கூட்டி கொடுக்குற பாலை வயத்துக்கு வாங்கிண்டா தானே. அம்மா பால் கொடுக்குற அப்படின்னு சொன்னால் அம்மா வாய் வரைக்கும் தானே பால் கொடுப்போம், வயத்து வரைக்கும் யார் போட்டுக்கிறது, வயத்து வரைக்கும் போட்டுக்கிறது குழந்தையினுடைய பொறுப்பு தானே, அதுதான் தேசியம் சாதிச்சார். அதனால் அம்மா கொடுக்குற பாலை குழந்தை தான் வாயை கூட்டி தான் வயத்துக்குள்ளே சேர்த்துக்கிற மாதிரி தான் நம்மாலே செய்ய வேண்டியது சிறு காரியம். இவ்வளோ பெரிய காரியம்தான் அம்மாவானம், இத்தனை காரியத்துக்கு நடுவில் எல்லாத்தையும் ஒழிச்சுண்டு குழந்தைய நெருங்கி தன் மடியில் எடுத்து வச்சுண்டு அணைச்சுண்டு தன்னுடைய மார்பை கொடுக்குற வரைக்கும் அம்மா காரியமாக இருந்தாலும், வாயை கூட்டி சாப்பிட்றது குழந்தையினுடையதான காரியம் போல எல்லாம் பெருமாள் பண்ணுறார். சாட்சாத் ஜகத் சிருஷ்டியே பண்ணுறார், இன்னும் பெரிய பெரிய பரம்பரைகளெல்லாம் உண்டாக்குறார், நமக்கு ஒரு நல்ல வம்சத்திலே ஜென்மாவை கொடுக்குறார். பொழுது பொழுது மூச்சு விடுறதுக்கு, சாப்பிட்டு அஜரிக்கிறதுக்கு, கண் என்ன காது என்ன இப்படி ஒவ்வொரு இந்திரியங்கள் என்ன எல்லாத்தையும் கொடுத்தார். யோஜனை பண்ணுறதுக்கு எல்லாரும் ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். தினம் பகல் இரவு அப்படின்னு சொல்லி சூரியோதய சந்திரோதயங்களெல்லாம் கொடுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பெருமாள் தனியும் காட்டிண்டு நிற்கச்சே இந்த திருவடி நமக்கு உஜ்ஜீவனம்னு பற்றுவது ஒரு காரியம் உண்டு. இதுதான் சரணாகதி. இதைத்தான் அங்கே ரிஷிகள் சொன்னால் கர்ப்பபூதாஸ்தபோதனாகனு சொல்லச்சே. அந்த கர்ப்பபூதாஸ்தபோதனாகனா பற்றுவது அவர்களும், நாங்கள் உங்கள் குழந்தை தானேன்னு சொல்லி பெருமாள் ஆசிரியச்சாலோ இல்லையோ, நாங்கள் உங்கள் குழந்தை தானேன்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்டேயே வராமல் இருந்த இடத்துல இருந்தாலண்ணா அப்படி இல்லையே, உன் வயத்தில் இருக்கிற குழந்தை போல இல்லையான்னு சொன்னதுக்கு காரணம் உன்னை தவிர என்னை யார் ரட்சிப்பான்னு சொல்லி வேறொரு ரட்சகன் இல்லை அப்படின்றத விஜாபிக்கிறது தானே ஒழிய, அந்த இடத்துல கர்ப்பபூதா சபோதனாகனு நாங்கள்லாம் வயத்தில் இருக்கிற குழந்தை தானே நீ ரட்சிக்க வேண்டியதானேன்னு பெருமாள் இடத்துல மரியாதை இல்லாமல் கேட்கல. அந்த வார்த்தை நீ தானே ரட்சிக்கணும்னு விசுவாசத்தோடே நீ தான் ரட்சகன்றதை தெரிவிக்கிறாங்க. அப்படி தெரிவிக்கிறதுன்னு ஒரு காரியம் உண்டோ இல்லையோ, அவங்க அது ரட்சிக்க வேணும்னு அபேட்சையை தானே தெரிவிக்கிறா, அதுதான் சரணாகதி இல்லையா. எம்பெருமானே நீ ரட்சிக்க வேணும்னு கேட்கறது தானே சரணாகதி. இப்படி ஆளவந்தார் ஸ்ரீமத் ராமாயணம் மொத்தமும் சரணாகதனுக்கு வேண்டியதான, சரணாகதி சாஸ்திரத்துக்கு வேண்டியதான பூர்வாபர சோத்தியங்கள் குச்சோத்தியங்கள், அதாவது என்ன கேள்வி பதில்கள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் நிசம்சயமாக காட்டுவது சரணாகதி சாஸ்திரமான ஸ்ரீமத் ராமாயணம். என்று அது திருமலை நம்பிகள் வழியாக பாஷ்யக்காரருக்கு அதை உபதேசம் பண்ணார். நான் இப்போ அடியேன் சொன்னது ரொம்ப குறைவு, அதில் 18 அம்சங்கள் விசேஷமாக உபதேசம் பண்ணார்ன்றது பெரியவாருடைய நிர்வாகம். அது அந்த 18 அம்சத்திலையும் இந்த சரணாகதி என்கிறதான இந்த அம்சத்தை பற்றி உபதேசம் பண்ணது என்ன அப்படிங்கிறத மாத்திரம் ஏதோ கொஞ்சம். ஸ்ரீமத் ராமாயணம் மகாசமுத்திரம், அது மொத்தத்தையும் சொல்லி காட்ட முடியாது, அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் குறைவான நேரத்தில் சொல்லி காட்ட முடியாது. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு சுருக்கமாக சொன்னேன். இதே போல் ஆரம்பம் முதல் கொண்டு கடைசி வரைக்கும் ராமாயணத்தில் சரணாகதியினுடையதான எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வைத்து அந்த சரணாகதியினுடைய மகிமை என்னன்னு காட்டுறது அப்படின்னு. இதே போலத்தான் துவயம் சரம ஸ்லோகத்தெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. காலக்ஷேபங்களில் மட்டும்தான் ஆச்சாரியால் சொல்லுவா, அதை தேசியம் சாதிக்கும் போது அஷட்கர்ணமாக வெளியிட வேணும்னு சாதிச்சிருக்கார். இது ஆறாங்காதுக்கு கேட்கக்கூடாதுப்பா அப்படின்னு சாதிச்சிருக்கார். இதை அதனால தான் காலக்ஷேபங்கள் ரகசியத்திரை சாரம் முதலான வசந்த கிரந்தங்களை காலக்ஷேபம்னா அது நேரடியாக ஆச்சாரியனிடத்தில் குருமுகமாக பெற வேணும். இதை வந்து மறைஞ்சிருந்து கேட்கறது, இல்லை செவத்தோரம் கேட்கறது, இல்லை புஸ்தகத்தை பார்த்து தானே தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான தப்புலாம் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ரீமந்த ரகசிய திரைசாரத்திலே சாய்கிரே சுவாமி சுவரோரம் கேட்டாதல், ஒளிந்திருந்து கேட்டாதல், எடுபார்த்தாதல், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணினா என்ன ஆகும்னா அது அது சொல்கிறவாளுக்கும் நெட்டை குறைஞ்சி போயிடும், கேட்குறவாளுக்கும் அது பலிக்காமல் போயிடும். அந்த ஞானம் பலிக்க வேணுமா, அது ஞானம் பலிக்கிறதுக்கு என்ன வேணும்னா ஆச்சாரியாவிடத்திலே நேரம் இருந்து கேட்கணும்னு. அதனால் மற்ற அம்சங்கள்லாம் சொல்ல முடியல. ஸ்ரீமந்த ராமாயணம் பிரசித்தமான கிரந்தம், அதில் சரணாகதி சாஸ்திரமும் பிரசித்தியாக அடைஞ்சிருக்கு. அதில் இருக்கிற சில சூக்ஷங்களை மாத்திரம் சொன்னோம். இப்போ இதே போல் பெரிய நம்பிகள் இடத்திலே துவயத்தினுடைய அர்த்தத்தை கேட்டு சரணாகதி சாஸ்திரத்தை கேட்டார். திருமலை நம்பிகளிடத்தில் இப்போது சொன்ன இப்படியான ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய சாரத்தை சரணாகதி சாஸ்திரமாக கேட்டார் பாஷ்யக்காரர். திருக்கோட்டியோர் நம்மிடத்துல ஸ்ரீம சரம ஸ்லோகம் திருவட்டாட்சரத்தினுடைய சூக்ஷ்மத்தெல்லாம் கேட்டார். எல்லாம் ஆளவந்தார் அருளி செய்தது தான். இதில் ஒன்றும் வேற ஒருத்தர் சொல்லி கொடுத்து கேட்டதுன்னு கிடையாது. அந்த ஆளவந்தாரே அது பயந்து போய் நாம் எப்படி யோக சம்பிரதாயத்தை இழந்துட்டோமோ அதே மாதிரி சரணாகதி சம்பிரதாயத்தை பின்னாலே பாஷ்யக்காரர் இழந்துடக்கூடாதேங்கிறதுக்காக ஒருத்தருக்கு 5 பேர் இடத்துல சொல்லி வச்சார். அப்படி 5 பேர் இடத்துலிருந்தும் பின்னாடி இவருக்கு கிடைச்சுடுத்து. ஆளவந்தார் பாஷ்யக்காரரை உத்தேசிச்சு இவ்வளவு அபிப்பிராயப்பட்டிருந்தாலும் ஆளவந்தாருக்கும் பாஷ்யக்காரருக்கும் ரொம்ப வயசு வித்தியாசம். ஆளவந்தார் எப்படி புரியும்படி சொல்லணும்னா, ஆளவந்தாருடைய திருக்குமாரர் ஒருத்தர் தெய்வத்து கரசி நம்பின்னு பேர். அவருடைய பெண்கள் 2 பேர், ஒத்திக்கு வந்து ஸ்ரீதேவின்னு பேர், ஒத்திக்கும் பூதேவின்னு பேர். இன்னொரு புள்ள உண்டு, அவர் தான் திருமலை நம்பிகள். அவர் தான் இப்போ பார்த்தோம் ஸ்ரீமத் ராமாயண சாரம் சொன்னவர், அவர் தான் பாஷ்யக்காரருக்கு உபதேசம் பண்ணவர். இந்த திருமலை நம்பிகளுடைய சிஸ்டர்ஸ் தானே ஸ்ரீதேவி பூதேவி அப்படிங்கிறவா. அதில் அந்த பூதேவி அப்படிங்கிற அந்த 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 பேத்தி இருக்காளே ஆளவந்தாருடைய பேத்தி, அவளை பின்னால் ஸ்ரீபெரும்புதூரில் ஆசூரி வம்சத்தை சேர்ந்த கேசவ சோமயாஜி என்கிறவருக்கு திருக்கல்யாணம் பண்ணி வச்சார். அந்த கேசவ சோமயாஜிங்கிறவர் கேசவன்னு திருநாமம், சோமயாஜினா சோமயாகம் பண்ணவர்னு அர்த்தம். அதனால ரொம்ப நெட்டையோட பெரிய ஆச்சாரசீலராக இருந்து வேத வேதாந்தங்கள் எல்லாம் தெரிஞ்சவராக இருந்தார். அவருக்கு பொன் கொடுத்தா அந்த சோமயாஜிக்கும் அந்த கேசவ சோமயாஜிக்கும் இப்போ சொன்னமே பூதேவி அப்படிங்கிற இந்த தம்பதிகளுக்கு திருவவதாரம் பண்ணவர் தான் ஸ்ரீபாஷ்யக்காரர். ஆக ஆளவந்தாருடைய பேத்தி வை கொள்ளு பேரனாரார் இப்போ ஸ்ரீபாஷ்யக்காரர். அதனால் எப்படியும் அது 100 வருஷத்துக்கு மேலே வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதனால் அந்த வயசு ரொம்ப வித்தியாசம். இருந்தாலும் ஆளவந்தார் 140 வருஷம் எழுதியிருந்தாரு. அதனால் பின்னால் ஆளவந்தார் ஒரு தன்னுடைய கடைசி காலத்திலே பாஷ்யக்காரரை கட்டாட்சிக்கும்படியாக இருந்தது. இப்படி நான் இப்படியாக்கும் ஒரு பாஷ்யக்காரர் நம்மளுடையதான அந்த வம்சத்திலே பேத்திக்கு பிள்ளையாக பிறந்திருக்கார். அவர் ரொம்ப மகாமேதாவியாக இருக்கார். பா சேவிச்சாலே அவர் திருமேனியே அபூர்வமான ஒரு ஆக்கர்ஷகமான ஒரு தெய்வீகமான திருமேனி. நீங்களாம் சேவிச்சிருப்பாள் ஸ்ரீபெரும்பூதூரில் பாஷ்யக்காரர் சேவிச்சிருப்பாள். ஸ்ரீபெரும்பூதூர் பாஷ்யக்காரருடையதான திருமேனியை மாத்திரம் ஏகாந்தத்தில் சேவிச்சமான அந்த திருமேனியினுடைய காம்பீரியம் இருக்க, அந்த திருமேனியில் இருக்கிறதா ஒரு டிவினிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு தெய்வீகத்தன்மையும் அந்த திருமேனி இருக்கிறதான காம்பீரியமும் நிச்சயமாக எந்த அர்ச்சாமூர்த்திக்கும் கிடையவே கிடையாது. இது நிச்சயமான வார்த்தை. இது நீங்க ஏற்கனவே சேவிச்சிருப்பாள் இல்ல, இந்த இப்ப அடியன் சொன்ன வார்த்தையை வச்சுண்டு பாஷ்யக்காரர் ஸ்ரீபெரும்போதூர்ல அவருடைய சன்னதியில அப்படியே அந்த தீப ஜுவாலையில மாத்திரம் அந்த பிரகாசத்துல மாத்திரம் அவருடைய திருமேனியை சேவிச்சு பாருங்க, அப்ப தெரியும் அவ்வளவு ஒரு கம்பீரமான திருமேனி, அவ்வளவு ஒரு ஆகர்ஷகமான திருமேனி, அப்பேற்பட்ட ஒரு தெய்வ சாநித்தியமான திருமேனி அது. இது இந்த திருமேனி இந்த திருமேனி அந்த பாஷ்யக்காரர் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே பாஷ்யக்காரர் போல இருக்குன்னு சொல்லுவா, அதுதான் சொல்லுவா அவரு தான் உகந்த திருமேனின்லாம் கூட கொண்டாடுவா. அந்த பாஷ்யக்காரருடைய திருமேனி அவ்வளோ ஒரு தேஜோமயமாய் ஆகர்ஷகமாக ஒரு கம்பீரம் அதி கம்பீரமான திருமேனி அது. அது ஒரு சின்ன வயசுல இருக்கச்சேவே ஆளவந்தார் அவரை பார்த்துட்டு பிரமிச்சு போய், இவன் தான் இந்த சந்த ஆமுதல்வன் இவன் என்று தத்தேத்தின்னு நம்மாழ்வார் சொன்ன மாதிரி ஆமுதல்வன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணார்னு சொல்றார் நம்மாழ்வார் திருவாக்கு. அது திருவாய்மொழியில வரும், ஆமுதல்வன் இவன் என்று தத்தேத்தி என் ஆமுதல் வந்து புகுந்து நல்லின் கவி தூமுதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன வாய்முதலப்பனை என்று மறப்பனோன்னு. இத்தனை சேத்தன வர்க்கங்கள் இருக்குச்சே இந்த எம்பெருமானுக்கு, என்னிடத்துல என்ன பரமகிருப்பை வச்சார் நம்மாழ்வார் சாய்க்கிறார், என்னிடத்துல என்ன பரமகிருப்பை வச்சார் இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை உபதேசம் பண்றதுக்கு, இந்த திருவாய்மொழியை இப்படியாக்கும் கானம் பண்றதுக்கு, இவராகட்டும்னு சொல்லி இவனாகட்டும்னு சொல்லி என்ன போய் இவர் அனுகிரகம் பண்ணி என்ன முதல்வன் ஆக்கினானே என்ன முதல்வன் ஆக்கினானேன்னு நம்மாழ்வார் அவ்வளவு ஈடுபட்டு சொல்றாரு. ஆ முதல்வன் இவன் என்று தத்தேற்றி என் ஆ முதல் வந்து புகுந்து நல்லின் கவி தூ முதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன வாய் முதல் அப்பனை என்று மறப்பனோ என்று மறப்பனோ அப்படின்னு அதே பாசுரத்தை திருவள்ளம் பத்தி ஆளவந்தார் பின்னாடி பாஷ்யக்காரர கட்டாட்சிக்கு வேணும்னே ஸ்ரீரங்கத்திலிருந்து தானே புறப்பட்டு வந்து காஞ்சிபுரத்துக்கு பாஷ்யக்காரர் கட்டாட்சிக்கணும்னு கோவில்ல காத்துட்டு இருந்தார் அப்படி பாஷ்யக்காரர் அப்ப யாதவ பிரகாசரோட வாசிஷ்யாரோட சேர்ந்து அந்த பக்கமா போறார். அப்போ கரியமாணிக்கவரதன் சன்னதியிலே பார்த்து பாக்குறார் ஆளவந்தார், பார்த்துட்டு குழந்தைய பார்த்து இவ்வளோ வசத்தியா இருக்கான் என்னமா இருக்கான் குழந்தை, பார்த்தாலே அப்படியே ஜெகதாச்சாரியனா இருப்பானே. சரி இப்போ அத்வைதம் வாசிச்சுட்டு இருக்கான், இப்ப நாம போய் பேச்சு கொடுத்தா இது தப்பா போயிடும், ஆனா இருந்தாலும் இந்த குழந்தை இப்படியே போயிடக்கூடாது, இந்த குழந்தை இப்படியே போயிடக்கூடாதுன்னு நேரம் ஆள் வந்தார். சிவபெருமான் வரதன் சந்திக்கு போய் வரதன் இடத்துல கதிரண்டு சரணாகதி பண்றார். என்ன ஆச்சரியமான ஸ்லோகம் தெரியுமா அது, யஸ்ய பிரசாத கலயா பதிர ஸ்ருணோதி பங்கு பிரதாதி ஜவேன ச பக்தி மூக அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ஜவந்தியா தம் தேவமேவ வரதம் சரணங்கதோஸ்மி. அப்பா வரத பிரபோ, உன்னுடைய கதைகள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உன்னுடைய கதைகள்ல இங்க சொல்றா காஞ்சிபுரத்துல குருடன் கூட உன்னுடைய அனுகிரகத்தாலே பார்த்திருக்கானா, செவிடன் கூட காது கேட்டு நன்னா பிரமாதமா அவனுக்கு திருப்பியும் காது வந்துட்டு தூங்குறா, நொண்டி கூட உன்னுடைய அனுகிரகத்தினாலே கால் முளைச்சு ஓடினாங்கிறா, இப்படி எல்லாம் நிறைய கதைகள்லாம் உன்னை பத்தி சொல்றா, குழந்தையே பிறக்காத மலடியா போய் கழுவியா போனவங்க கூட உன்னை வந்து சேவிச்சு குழந்தை பெற்றான்னு எல்லாம் காஞ்சிபுரத்துல கதைகள்லாம் சொல்றாப்பா, எனக்கு ஒன்று தான் போகணும், உன்னால் முடியாது ஒன்றும் இல்லை, இந்த குழந்தை இந்த பையன் இருக்கானே ராமானுஷன் அவன் அத்வைதம் வாசிச்சுட்டு இருக்கான், அவன் மீண்டும் திரும்பி வந்து இங்கே நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியனா ஜெகதாச்சாரியனா வர வேண்டியது உன் பொறுப்புப்பான்னு சொல்லி ஆள் வந்தார் பெருமாளிடத்துல. அவ்வளோ கண்ணீரோட சரணாகதி பண்ணார்னு சொல்கிறா. அந்த சரணாகதியினுடைய பலன்தான் நமக்கு பின்னாலே எம்பெருமானார் நமக்கு கிடைச்சார் அப்படின்னு சொல்லுவா. ஆக இப்படி எப்படி நாதமுனிகள் வந்து ஆள வந்தார் குழந்தை இவன் நன்னா வரணும் பெரிய ஆச்சாரியனா வரணும் விட்டு போகக்கூடாதுன்னு அவர் எப்படி அனுகிரகிச்சு கட்டாட்சிச்சு தன்னுடைய வயசான காலத்துல ஆள வந்தார், அவருடைய கட்டாட்சம் அந்த பலம்தான் பின்னாடி ஆள வந்தார் நமக்கு இப்படி கிடைச்சாரோ, அதே போலதான் ஆள வந்தாருடைய அவருடைய கடைசி காலத்துல இந்த குழந்தையை கட்டாட்சிச்சு நிச்சயமா வசத்தியா இருக்கான் தேஜோமயமா இருக்கான் குழந்தை, இவன் ஆச்சாரியனா வருவான் ஜெகதாச்சாரியனா வருவான்னு நம்பி அவரிடத்திலே தன்னுடைய அனுகிரகத்தை அனுகிரகிச்சுட்டு பெருமாளிடத்திலையும் சரணாகதி பண்ணி தே பெருமாளுடைய திருவடிவாரத்திலையும் சரணாகதி பண்ணி இந்த ஆள பாஷ்யக்காரர திருப்பியும் இப்படி நம்மளுடைய வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு வரும்படியா பண்ணி வச்சவர் ஸ்ரீ ஆளவந்தார் தான். இந்த ஆளவந்தாருடைய திவ்ய பிரபாவத்தை இப்போ இதோட ஆளவந்தாருடைய பிரபாவம்னு சொல்ல ஆரம்பிச்சு ஆளவந்தார் எந்த சரணாகதியை பரப்பணும்னு நினைச்சாரோ அதை ஸ்ரீமத் ராமாயணம் வழியாக திருமலை நபிகள் பாஷிகாருக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்ற அந்த ஒரு சாஸ்திரார்த்தத்தை மட்டும்தான் இன்னைக்கு சொன்னேன். அதுவே இப்போ டைம் ஆயிடுத்து, அதனால இன்னைக்கு இதோட முடிச்சுக்கணும். திருப்பியும் அடுத்த வாரம் ஆளவந்தாரிடத்துல பாஷிகாரர் ஈடுபட்ட அந்த அம்சத்தை மாத்திரம் சொல்லி ஆளவந்தாருடைய சரித்திரத்தை முடிச்சுண்டு அதுக்கு அவருடைய இந்த குருபரம்பர பிரபாவத்தில் ஆளவந்தாருடைய ஸ்தானம், அந்த ஸ்தானத்துக்கு பின்னாடி பாஷிகாரர் தான் அவ்வளோ பெரிய ஆச்சாரியனாக எழுதினார். இந்த அம்சங்களை அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பித்து சொல்லணும். இந்த வாரம் இதோட இப்போ முடிச்சுக்கிறேன். கவிதார் கீர்த்திம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.
அடியன் கேட்டது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அதி அற்புதமா இருந்தது சுவாமி. சுவாமியோட அனுகிரகம், ஆச்சாரியனோட அனுகிரகத்தினால இன்னும் நன்னா வார வாரம் புரிஞ்சுட்டு வருது. நன்னா சுவாமி சாதிக்கிறது எல்லாம் இப்பதான் இந்த மந்த புத்திக்கு நன்னா புரிய ஆரம்பிச்சிருக்கு. அது இல்லாத இன்னைக்கு விஜயதசமியா இருக்கவே ராமாயணத்தை பத்தி தொட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாக்கியம். அஹோ பாக்கியம் சுவாமி.
சரி சரி, ஆட்டோ நெக்ஸ்ட் வீக் அப்புறம் காண்டாக்ட் பண்ணலாம். சரி
அடியன், நெக்ஸ்ட் வீக் போவாங்க.
அடியன் தாசன்
தாசன்
நான் வச்சு.